மத்தேயு 15 அதிகாரம் 29 39 வரைக்கும் வாசிக்க நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் வந்து தன்னுடைய ஊழியத்தில் 2 வருஷம் முடிச்சாச்சு. யூதர்களுடைய நிராகரிப்பு ஒரு நிறைவுக்கு வந்துருச்சுங்களா? இன்னும் 1 வருஷத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். அந்த சூழ்நிலையில தான் தன்னுடைய சீஷர்களோடு நேரம் செலவிடுவது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னும் தங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்தை, ஒரு சோதனையை சீஷர்கள் சந்திக்க வேண்டியதாக வரும். அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் சிலுவையில் அறையும் போது அதுக்கு அவர்களை தயார் செய்யும். தயார் செய்வதற்காக அவர் இஸ்ரவேல் எல்லைகளை விட்டு சீரு தீதோன் எல்லைகளுக்கு போனார் என்பதை போன வாரம் நம்ம படித்தோம். அங்கே ஒரு அருமையான ஒரு மகா பெரிய விசுவாச பெண்ணை நம்ம பார்த்து அந்த பாடங்களை படித்தோம். ஆண்டவர் தனியா இருக்க விரும்பியும் முடியாம போய்விட்டது. இப்போ இந்த 29 வரைக்கும் நடக்கிற நிகழ்வுகள் வந்து ஒரு புறமதஸ்த இடத்துல நடக்குது. ஒரு ஜென்டாய், ஒரு இஸ்ரவேலுக்குள்ள இல்லை, புறமதஸ்தர் இடத்துக்குள்ள நடக்குது. நம்ம இந்த 2வது பகுதியை பார்த்தோம்னா, ஒரு 4000 பேருக்கு சாப்பாடு போடுறாருன்னா ஒரு வேளை சில பேருக்கு வந்து இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுன்னு இருக்கலாம். ஆமாம், நீங்கள் தான் கேட்டீங்க, போன அதிகாரம் கேட்டீங்க, லாஸ்ட் அதிகாரம் கேட்டீங்க. இது ஏன் இப்படி திருப்பி வர மாதிரி தெரியுது? சில கொழுப்பு பிடிச்ச ஒரு ஸ்காலர்ஸ்லாம், வேதத்தையே அவங்க குறை கூறுறவங்க வந்து இது வந்து மேத்யூ கொஞ்சம் எழுதும் போது ரெக்கார்டில், அவருக்கு சரித்திரத்தை ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் குழம்பி போயிட்டார். குழம்பி போய் அவர் அங்கேயும் இங்கேயும் மாற்றி எழுதிட்டார். ஒரே இது இவெண்ட்டை தான் மாற்றி திருப்பியும் நம்பர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதி விட்டார் அப்படின்றாங்க. அது ரொம்ப தப்பு. மேல் பார்வையாக பார்த்தோன்னா ஒரே அற்புதம் மாதிரி தெரியுது, ஆனால் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா வித்தியாசங்கள், ரொம்ப வித்தியாசம். இது இடம் வேற. போன வாட்டி 5000 பேர் இங்க 4000 பேர். போன வாட்டி 1 நாளுக்கு அப்புறம் அதை செய்தாரு, இங்க 3 நாளுக்கு அப்புறம் செய்யறாரு. தன்னுடைய சீஷர்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய சம்பாஷணை இங்க வித்தியாசமா தெரியுது, வித்தியாசமா தெரியுது. அடுத்ததாக அந்த இடத்துல அவங்க புல்லின் மேல் உட்காந்தாங்கன்னு போட்டிருக்கு, இங்க வந்து தரையில உட்காந்தாங்கன்னு போட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதை ஏன் நான் அப்புறம் சொல்றேன். போன தடவை மார்க்கலையும் சரி மத்தேயுலும் சரி அவங்க 5000 பேருக்கு ஆதாரம் கொடுத்த பிறகு எத்தனை பாஸ்கெட் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கு? 12. இங்க வந்து 7 பாஸ்கெட் நிறைய எடுத்தாங்க. அது ரெண்டுலையும் அதான் பார்க்கல, ரொம்ப வித்தியாசம். அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் வந்து ஒரு ஒரு முறையை வைக்கிறார், ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றாரு. முதலாவது ஆண்டவருடைய ரூல் என்னன்னா யூதர்களுக்கு ரட்சிப்பு, மீட்பு, அந்த செய்தி போகணும். அதுக்கப்புறம்தான் புறமதஸ்தர்களுக்கு போகணும். இவர் இதுவரைக்கும் யூதர்களோடு அற்புதங்கள் செய்து அவர்களுக்கு போதித்து அவர்களை போஷித்து முடித்தார். இப்போ புறமதஸ்தர்களோடு வந்திருக்கும் போது அதே அவர் செய்யறத நம்ம பார்க்கிறோம், அதே பேட்டர்னை ஃபாலோ பண்றது. இதே தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் பெந்தகோஸ்தே நாளில் எப்படி பரிசுத்தாவியானவர் வந்தாரோ, வந்த அதே நடந்த நிகழ்வுகள் தான் 10வது அதிகாரத்திலையும் கொர்னலியஸ் வீட்டில் புறமதஸ்தர்களுக்கு நடக்கிறத பார்க்கிறோம். ஒரு பேட்டர்ன் இல்லைங்களா? அதை நல்லா பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமா நமக்கு என்ன, இது வந்து ஆண்டவர் வந்து வெறும் யூதர்களுக்கு மாத்திரம் ரட்சகர் இல்லை, உலகம் முழுவதுமா செதறி இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் ரட்சகர். முதல் யூதர்கள் போஷித்து அதுக்கப்புறம் புறமதஸ்தர்களை போஷிக்கிறார்ன்ற ஒரு முறையை அவர் ஏற்படுத்துறத பார்க்கிறோம். நமக்கு ஒரு இருக்கிற கேள்வி, எத்தனையோ ஆண்டவர் அற்புதங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களை, பிரத்யேகமான அற்புதங்களை செய்திருக்கும் போது நமக்கு வேதத்தில் கொடுத்துறது கொஞ்சம் சாம்பிள் தான், எல்லாம் போடலை. எத்தனையோ அற்புதங்களை வேணான்னு விட்டுட்டு செஞ்ச அற்புதத்தையே மீண்டுமாக செய்யறத நமக்கு ஏன் பரிசுத்தாவியானவர் எடுத்து போடணும் இல்லைங்களா? பரிசுத்தாவியான் தன்னுடைய ஞானத்தில் இது ஏன் ரிப்பீட் பண்ணணும்னா அவர் உணர்ந்திருக்கார். நமக்கு ரிப்பீட் மாதிரி தெரிஞ்சாலும் இதில் வந்து நம்ம ஏற்கனவே படித்த பாடங்களை வலியுறுத்துவதற்காகவும் இன்னும் பிரத்யேகமான பாடங்கள் இதில் இருப்பதற்காகவும் தான் இதை மீண்டுமாக ஹோலி ஸ்பிரிட் நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த பயத்தோடு பக்தியோடு நம்ம அதை படிக்கணும். படிக்கும்போது அதிசயமாக அது நமக்கு தெரியும். தேவன் தான் நமக்கு உதவி செய்யட்டும் இதை படித்து புரிஞ்சுக்க. 3 தலைப்பில் இதை படிக்க போகிறோம். 1வது, ஒரு சுகமளிக்கும் திருவிழா. சுகமளிக்கும் திருவிழா. கேட்கும்போது பெந்தகோஸ்து தலைப்பு மாதிரி இருக்குங்களே பாஸ்டர் அப்படின்னா, இது உண்மையான சுகமளிக்கும் திருவிழா, அது ஒரு ஃப்ராடு கிடையாது, சுகமளிக்கும் திருவிழா. இரண்டாவது தலைப்பு, 4000 பேருக்கு போஷனை, அவரை போஷிப்பதை பார்க்கிறோம். மூணாவதாக இதில் இருக்கக்கூடிய பயன்பாடுகள், அவங்க எப்படி 7 பாஸ்கெட் ஃபுல்லா கூடைகள் ஃபுல்லா சாப்பாடு கொண்டு போனாங்களோ, 7 இந்த சேர்மனை முடிச்சுட்டு உங்களுக்கு 7 பாஸ்கெட் கொடுக்குற மாதிரி 7 பயன்பாடுகள் நான் கொடுக்க போறேன். இதை நம்ம பார்த்து முடிக்கலாம். ஓகே, மூணு தலைப்புகள். முதலாவது, சுகமளிக்கும் திருவிழா. 29வது வசனம், இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். இவர் வந்து போன தீரு சீதோன் இடத்துக்கு பேர் வந்து ஃபொனிஷியா. மேப் எல்லாம் வச்சு நீங்க ட்ரேஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஃபொனிஷியான்ற ஒரு இடத்துக்கு இப்போ மாடர்ன் டேல வந்து லெபனான்ன்ற பேர், அந்த இடம் இன்னைக்கும் இருக்கு. அந்த இடத்துக்கு தான் போயிருந்தாரு. அங்க இருந்து அவரு பிரயாணம் பண்ணி கலிலியா கிழக்கு கரை பக்கம் வந்திருக்கிறார். கிழக்கு கரை இஸ்ரேவேல் இல்லை, அது புறமதஸ்தர் இடம். கலிலியான்னு நம்ம எல்லாம் இஸ்ரேவேல் நினைச்சிட கூடாது. கிழக்கு கரை ஈஸ்டர்ன் ஷோருக்கு வந்திருக்கிறார். இது எப்படி ரொம்ப அசாதாரணமான, ரொம்ப நீண்டமான பாதையை எடுத்துக்கிட்டு புறமதஸ்தர்கள் ஊருக்குள்ள கடந்து அவரு பிரயாணம் பண்ணி அங்க வந்திருக்கிறார். மார்க் நமக்கு கிளியரா சொல்றாரு, அவர் வந்து கிழக்கு கரை, கலிலியா கிழக்கு கரை கிட்ட வந்து டெக்கபோலிஸ் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். ரொம்ப தூரம் பிரயாணம், ஒரு சில வாரங்களுக்கு பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார். பொனிஷியாலிருந்து தீரு சிதோனுக்குள்ள அவர் போயிருந்திருக்கணும். தீரு சிதோன்லேருந்து ஹர்மான் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு, யோர்தான் நதியை கடந்து அதுக்கப்புறம் கலிலியா ஈஸ்டர்ன் சைடு ஷோருக்கு அவர் வந்திருக்கார். எங்க இருக்கிறார் இப்போ? டெக்கபோலிஸ்ன்ற ஒரு இடம். டெக்கா அப்படின்னா 10, போலிஸ்ன்ற நகரம் அப்படின்னா 10 நகரங்கள் உள்ள இடம். அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அது நம்ம தமிழில் வந்து ஏன் சொல்லுவாங்கன்னு தெரியல, சுத்துப்பட்டு 18 கிராமங்கள் அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சினிமாங்கள் அடிக்கடி, சுத்துப்பட்டு 18 கிராமங்கள். இது வந்து சுத்துப்பட்டு 10 நகரங்கள், அதுக்கு பேர் தான் என்ன, டெக்கபோலிஸ். டெக்கபோலிஸ் அங்கே வந்திருக்கிறார். அந்த இடத்துல இந்த ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி பார்ப்பாங்க, ஒரு ஆர்கியாலஜி புக்கு எடுத்த இருக்கு. அந்த ஆர்கியாலஜியில் நிறைய தோண்டி பார்த்தவங்க வந்து இந்த இடத்துல பல விக்கிரகங்கள், ஜூஸ், அத்தனை, ஆர்டிமேஸ், ஹெர்க்குலஸ், டைனோசியஸ், டிமீட்டர் அப்படின்னு கிரேக்க தேவர்களுடைய தெய்வங்களுடைய விக்கிரகங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. அது என்ன நமக்கு சொல்லுது, இது ரொம்ப கிரேக்க தேவர்களை வணங்குற விக்கிர ஆராதனை நிறைந்த இடம், அந்நியர்களுடைய இடம். அந்த இடத்துக்கு இவர் வந்திருக்கிறார். இவர் நகரத்துக்குள்ள வரல, இவர் வந்து ஒரு நகரத்திலிருந்து ரொம்ப ஒரு 50 மைல் தூரத்துல ஒரு வனாந்திரத்தில் இடத்துல வந்திருக்கிறார். யாருக்குமே அறிவிக்கல, அறிவிக்காத இடத்துல அவர் வந்திருக்கிறார். ஆனா இவரை பத்தி அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு காரணம், 4வது அதிகாரத்துல வந்து அவருடைய கீர்த்தி சிரியா முழுவதும் பரவச்சுன்னா இந்த ஊரெல்லாம் பரவச்சு. அது மாத்திரம் இல்லாம இந்த இடத்துலதான் ஒரு பிசாசு பிடிச்சவன சுகம்படுத்தினார் அவர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், லேகியோன் பிசாசு பிடிச்சவன் சுகம்படுத்தினோடனே அவன் நன்றி நாள் நிறைந்த ஆண்டவரே இனிமே உங்க கூட தான் வருவேன்னா அவர் சொன்னாரு, நீ போய் ஊர் வீட்டா இருக்கு ஊரா இருக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை உனக்கு செய்தார் அப்படின்னு போய் அறிவினான். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் போய் டெக்கபோலிஸ் 10 ஊருங்களும் போய் அறிவிச்ச மாதிரி இருக்கு. அவன் நன்றியில சும்மா இருப்பானா? இவ்வளோ பெரிய அற்புதத்தை மிருகம் மாதிரி கைய காலை கிழிச்சுக்கிட்டு கல்றையில வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து காப்பாத்தி அனுப்பிச்சார் இல்லைங்களா. அவன் போய் எல்லாம் பிரசித்தப்படுத்தியிருக்கான். அதனால அவர் வந்த உடனே 29வது வசனத்துல அவர் போய் அங்க ஒரு மலையின் மேல் ஏறினார் இல்லைங்களா. அந்த இடம் வனாந்திரமான இடம், அங்க போய் மலை மேல ஏறுறாரு. அந்த கலிலியா கடலுடைய கிழக்கு பாகம், ஈஸ்டர்ன் போர்ஷன், ஒரு மலையிலிருந்து அழகா கலிலியா கடலை பார்க்க முடியும். மலை மேல உட்கார்றார். ஏன் உட்கார்றாரு? டயர்டா இருக்கலாம், பிரயாணம் பண்ணி வந்து ஏறி வந்து டயர்டா உட்கார்ந்துருக்கிறார். ஒரு சிங்காசனத்துல ராஜாதி ராஜன் உட்கார்ற மாதிரி அவர் மலை மேல உட்கார்றார். காலில் நாங்கள் ஒரு பாட்டு பாடணும், அவர் வந்து ராஜாதி ராஜனாக எல்லா சிங்காசனங்களுக்கு மேல, துரைத்தனங்களுக்கு மேல, அவர் அதிகாரத்துக்கு மேல உட்கார்ற ராஜா. அவர் இந்த பூமியில இருக்கும்போது எவ்வளவு தாழ்ச்சியான சிங்காசனம், மலை மேல உட்கார்றார். எல்லோரும் தன்னை பார்க்கும்படிக்கு, தன்னை ஃப்ரீயா வரும்படிக்கு. ஓகே, 30வது வசனம், அப்பொழுது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூடிக்கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்கி சொஸ்தப்படுத்தினார். இந்த ஜனங்கள் இயேசுவை பற்றி அறிந்து திரளான ஜனங்கள் எவ்வளோ ஒரு 40-50 miles கடந்து அவர் இருக்கக்கூடிய பாலழிஞ்ச வனாந்திரத்துக்குள்ள வந்து பாருங்களேன், அவரை அனௌன்ஸ் பண்ணாம வந்தாலும் அந்த கூட்டம் விடாம என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க மாத்திரம் வரல, சில சுகவீனமா இருக்கிறவங்களை கூட்டு வந்திருக்காங்க. யாரு? சப்பானிகள், நடக்க முடியாதவர்கள், குள்ளர்கள், பார்க்க முடியாதவர்கள், ஊமையர், பேச முடியாதவர்கள், ஊனர். ஊனர்ன்னும் போது அது ரொம்ப ஜென்ரல் வேர்டு, ஆக்சுவல் வேர்டு வந்து கியூலோஸ் ஒரு வார்த்தை. அந்த கியூலோஸ் எல்லாம் என்ன, இதே வார்த்தை தான் மத்தேயு 18 அதிகாரத்தில் உன் கண்ணு உனக்கு இடரல் செஞ்சிச்சுன்னா அதை பிடுங்கி போடு, அது இல்லாம நீ கியூலோஸா வாடுறது பெட்டர், நான் அதுல நரகத்துக்கு போறத விட. அப்படின்னா கியூலோஸ்னா என்ன அர்த்தம், அந்த பாகமே அவங்களுக்கு இல்லை, கையே இல்லை, சில பேருக்கு காலே இல்லை, கண்ணே இல்லை, காதே இல்லை, அதான் கியூலோஸ். புரியுதுங்களா? அந்த மாதிரி பாகமே இல்லாதவர்கள், அதோடு இல்லை மற்ற அநேகரும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பாருங்களேன். ஒரு ஏன் அவங்களுக்கு கண் இல்லை, ஒருவேளை போர்ல அந்த காலத்தில் சண்டைகள் போர்கள் நிறைய, வியாதி ஏதாவது கை கழிச்சுனா கையை கூட வெட்டிடுவாங்க, அந்த மாதிரி இழந்து போயிருக்கலாம் நிறைய. அந்த மாதிரி மக்களை கூட்டு வந்திருக்காங்க. என்ன பண்றாங்க, அவர்கள் அவரை பாதத்தில் அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர் பாதத்தில் வந்து 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 அவசரமா அவர் பாதத்தில் போடுறாங்க. டக்கு டக்கு டக்குன்னு யோசிச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வரணும்னு எத்தனை பேர் முயற்சி செய்வாங்க, முதல்ல இவரை தொடட்டம் போயிட போறாருன்னு அங்கே ஒரு பெரிய ஒரு சண்டையே நடந்திருக்கும். கியூ எல்லாம் இல்லை, ராபரியா வந்து போடுறாங்க, போட்டு அவங்க அவருக்கு ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல, ஆண்டவரே இறக்கம் காட்டதெல்லாம் இல்லை. அவங்க வந்து அந்த பாதத்தில் அவங்க படுற பாடை பார்த்தே அதுவே பெரிய கூக்குரல் இல்லையா, அந்த பாடை பார்த்தே அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் பார்க்குறாரு கீழே கண் இல்லை, கால் இல்லை, காது இல்லை, இன்னும் சப்பானிகள், இன்னும் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, பெரிய மனித குலம் குவியல் அவர் பாதத்தில் இருக்கு, எவ்வளவோ வியாதிகள். யோசிச்சு பாருங்க, கால் கீழே போடுறாங்க, மலை மேலே அடிக்கிறாங்க, அவர் மலையிலேருந்து எல்லாம் பார்க்க முடியும், ஃபுல்லாக ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி எல்லாம் ஃபுல்லாக வியாதி பிடிச்சவங்க பார்க்குறாங்க. எத்தனை பேர் வியாதியஸ்தர் எத்தனை பேர் நமக்கு போடலை, ஏன்னா ஆண்கள் ஒண்டி 4000 பேர் இருக்கிறாங்க, ஆண்கள் ஒண்டி 4000. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயேசு கூட்டத்தில் ஆண்களை விட பெண்கள் டபுளாக பொதுவாக இருப்பாங்க இல்லைங்களா. ஆண்கள் ஒண்டி 4000 பேர்னா பெண்கள் ஒரு 8000 பேர் இருக்கலாம். அந்த காலத்தில் பிள்ளைங்களை கேட்கணுமா, நமக்கு ரெண்டுன்னு இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, 12 இருப்பாங்க, 12 மினிமம். அப்படின் போது எத்தனை பிள்ளைகள் இருக்கும், ஒரு எஸ்டிமேட் பண்ணால் நிச்சயமாக ஒரு 20,000 பேர் இருக்கலாம் பிள்ளைங்களோடு சேர்த்து. 4000 ஆண்கள் அது ஒன்று தான் இருக்குது. வியாதியஸ்தர் எத்தனை பேர் உங்களால் கற்பனை பண்ண முடியுமா, அந்த சீன் சுற்றி வியாதியஸ்தர் அவர் பாதத்தில் வச்சுருக்கிறாங்க. ஒன்றுன்னா மனித குவியல் மனிதர்கள். என்ன ஆச்சு, இந்த மாதிரி சீனில் வானம் திறந்தது, எக்கால சத்தம் கேட்டது, அப்படிலாம் நமக்கு வரணும்னு ஆசை ட்ரமேட்டிக்காக என்ன போட்டிருக்கு பாருங்களேன், நம்ம கவனிக்க முடியா. அவர் அவர்களை சுத்தப்படுத்தினார், முடிஞ்சு போச்சு, அவர் அவர்களை சுத்தப்படுத்தினார். ஒரு ஒரு சிம்பிளா ஒரு ஒரு ஏழ்மையான மாட்சிமேனும் ரெக்கார்டு தான், எல்லாரையும் சுத்தப்படுத்தினார். என்னங்க, ஏதாவது இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, கால் இல்லாதவருக்கு காலை கொடுத்த, கை இல்லை சுஸ்தம்னா அப்புறம் சொல்ல போறாங்க, இவர் எவ்வளோ அழகா செஞ்சிருக்கிறார் பாருங்களேன், கால் இல்லாதவனுக்கு காலு, கை இல்லாதவனுக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பந்தாவே இல்லை, சொஸ்தப்படுத்தினான். கால் இல்லாதவனுக்கு காலு, காது இல்லாதவனுக்கு காய், வெறும் கண்ணில் ஓட்டத்தான் இருந்துச்சு, பார்த்தா இப்போ பெரிய கண்ணு, அருமையா ஒரு எல்லாரையும் சொஸ்தப்படுத்தினான். ஒருத்தர் விடல, நான் சும்மா கற்பனை பண்ணுற, ஒருத்தன் வந்து கால் சுண்டு வரல வந்து அவனுக்கு உடஞ்சிருக்குது, அவனை வந்து நின்றுட்டு இருக்கிறான், என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை, அது இருந்தால் என்ன பண்ண போகுது, எல்லையற்ற விதத்தில் ஒருத்தர் சுகம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் ஏன் உடஞ்ச சுண்டு வரல நிற்கணும், ஐ எம் ஆல்சோ கம்மிங் அப்படின்னு அவனும் வந்து சொத்தத்தை வாங்கிட்டு போகிறான். எங்கே அப்படியே வருதே, சுகமளிக்கும் ஆறு, அதனால தான் இதுக்கு பேர் என்ன, சுகமளிக்கும் திருவிழா, உண்மையான திருவிழா. நீங்க அந்த கியூலோஸ் இந்த வார்த்தையை மறக்க கூடாதுங்க. ஏன், எத்தனையோ அற்புதம் செய்யறன்னு ஊரை ஏமாத்துற இந்த காலத்தின் இந்த காலமோ எந்த காலத்தின் போதகர்களையும் எடுத்துக்கிட்டு உங்க வாய்ஸெல்லாம் தேடி பார்க்கலாம், அவங்கள ஒரு கியூல அற்புதத்தை பார்க்க முடியாது. ஒரு காது இல்ல காது வந்துச்சு, கை இல்ல கை வந்துச்சுன்ற அற்புதத்தையே பார்க்க முடியாது. அவங்க எல்லாம் இந்த மன ரீதியான வியாதிகள் இல்லைங்களா, இடுப்பு வலி, நெஞ்சு வலி, முதுகு வலி, காலு இப்படி இதாக இருந்துச்சு, கொஞ்சம் நொண்டி நொண்டி, அதே தான் உள்ள கேன்சரு இல்லை கட்டி, அந்த கட்டி கேன்சரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னு சிலது தானாகவே சரியாயிடும். அதனால சரியாகிறதெல்லாம் தங்கள் மேல் தங்களுக்கு புகழை வாங்கிக்கிறாங்களே தவிர, கியூலோஸ், ஏசு செஞ்ச அற்புதங்கள் கியூலோஸ் அற்புதம், கை இல்லாதவனுக்கு கையே கால் இல்லாதவனுக்கு கால் கொடுத்த அற்புதம், இந்த ஸ்டாண்டர்டுக்கு வரவே முடியாது இவங்கெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் சாது சாய்பாபா அவங்கெல்லாம் அவங்க பேரை வச்சுட்டு செஞ்சா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அவ்வளோதான் செய்ய முடியும். ஏசு செஞ்ச அற்புதம், ஏசுடைய அற்புதம்னு இதுக்கு பேர் கொடுக்குறாங்களே, அதான் நம்மளால தாங்க முடியறதில்லை. போய் ஃப்ராட் அற்புதங்கள், ஓகே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் இல்லாம கை இல்லாத எல்லாம் புது புதுசா வாங்கிக்கிட்டு இருக்காங்க, வாங்கிக்கிட்டு ஆனந்தம் ஆச்சரியம், இதோட அவங்க சந்தோஷத்தை நீங்க யோசிக்க முடியுமா? அற்புத திருவிழா, சுகமளிக்கும் திருவிழா, அங்க இருக்கிற பிள்ளைங்க, மனைவிகள், பெற்றோர்கள் தங்க பிள்ளைங்க சுகமாவத பார்த்து 4000 மக்கள் ஒரே கூச்சல், ஒரே கூச்சல், அந்த அந்த அவ்வளோ நடக்குது, எதுவுமே ஒன்று பார்த்து ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஓடுது எல்லாம். நம்ம அங்கே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம்? இதனோட ரிசல்ட் என்ன? 31 வசனத்தில் அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். துயமோசோ அப்படின்னா மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள். இதுக்கு எந்த விதமான மனித விளக்கத்தையும் நாம் கொடுக்க முடியாது. இது எப்படி, எந்த மனுஷனாலையும் அதுக்கு விவரம் கொடுக்க முடியாது. இப்பெல்லாம் எவ்வளோ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அனாலிட்டிக்ஸ், பிக் டேட்டா அதெல்லாம் போட்டு பார்த்து இத்தனை பேர் வந்தாங்க, இத்தனை விளக்கமே இது கொடுக்க முடியாது. யூ காண்ட் அனலைஸ் திஸ், இது கொடுக்கவே முடியாது. இது எல்லாம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது அப்படின்றது தான் அந்த திமோசோன்ற ஒரு வார்த்தை. ஆச்சரியப்பட்டார்கள், அவங்க ஆச்சரியம் தொடர்ந்து நடக்கிற இந்த குவியலா கிடந்த வியாதிஸ்தர எல்லோரையும் சுகப்படுத்தினார், சுகப்படுத்தினார். எல்லாரும் வந்து வந்து ஒரு காலை வாங்கிட்டு போறான், கையை வாங்கிட்டு போறான், பிரசாதம் வாங்கிட்டு போற மாதிரி கோயில வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதிசயத்துல அதிசயம், மார்க் எழுதுறாரு மேல் மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். நாட் ரைட் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்ல தேவர் பியாண்ட் மெஷர் அஸ்டானிஷ்ட், அளவு கடந்த விதத்தில் ஆச்சரியப்பட்டு போனார்கள், ஆச்சரியப்பட்டு போனார்கள். யூதர்களை விட இவங்களுக்கு தான் ஆச்சரியம், யூதர்களாவது கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்த்தாங்க. பாருங்க மார்க் அவர் சொல்றாரு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடருக்கு கேட்கவும் ஊமையருக்கு பேசவும் பண்ணினார். எல்லாருக்கும் நல்லா பண்ணார், எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறார், எல்லாரையும் சரி பண்ணியிருக்கிறார், யாருமே மிஸ் ஆகல. இதோட விளைவு என்ன? 31 வசனத்தில் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தம் அடைகிறதையும் சப்பாணிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் தேவனை 9 அதிகாரத்தில் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் வந்துச்சு. ஏன் அது இஸ்ரவேலுக்குள்ள நடந்துச்சு, இங்க புறமதஸ்தர்களுக்கு மத்தியில் நடப்பதனால் இஸ்ரவேலின் தேவன், அவர் தான் தேவன் அப்படின்னு அவரை மகிமைப்படுத்தினார்கள். இது எந்த விளக்கம் கொடுக்க முடியாது. நம்ம வணங்குற தேவங்கள்லாம் இப்படி செய்ய முடியாது, இஸ்ரவேலின் தேவன் பெரியவர், அவர் தான் ஒரே தேவன் அப்படின்னு அவரை மகிமைப்படுத்தினார்கள். அவரை மகிமைப்படுத்தினார்கள்னா என்ன? அவருடைய எல்லையற்ற வல்லமை இந்த சுகமளிக்கும் கிரியையினால் வெளிப்படும் போது அதை கண்டு ஆச்சரியத்தில் துதியில் பயத்தில் நாம் தெய்வத்துக்கு மத்தியில் நிற்கிறோம், தேவனுடைய செயல் இது என்ற பயத்தில் அவர்கள் நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள், அதான் மகிமைப்படுத்தினார்கள். அவங்க வனாந்திரத்தில் இருக்கிறாங்க, பாலழிஞ்ச இடத்துல இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஆச்சரியப்பட்டிருந்தாங்கன்னா, எத்தனை நாள் ஒரு இடத்துல ஆச்சரியப்பட்டா நீங்க இருப்பீங்க? ஒரு 1/2 hour இருப்போம், 1 day இருப்போம், நைட்டு வீட்டுக்கு போனோம் இல்லையா, இவங்க போகல. பாருங்க எந்த அளவுக்கு ஆச்சரியம்னா, ஒரு நாள் போச்சு, ஏசு எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சு எல்லாம் முடிச்சு, எல்லாரும் முடிஞ்சிச்சு, அவர் நல்லா தூங்கி எந்திரிச்சு காலில் இப்போ எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா சீசர் அங்கேயே தான் இருக்கிறாங்க, போகல. சரி, அவருக்கு அவர் போதிச்சு பிரசங்கம் சொல்லி அவர் ராஜ்யத்தை பத்தி சொல்லி தூங்குறாரு. அடுத்த நாளும் போகல, விடமாட்டேன்றாங்க இயேசுவை. அந்த அளவுக்கு ஆச்சரியத்தில் மூழ்கி போய் தங்களுக்கு அளித்த சுகங்களை பார்த்து அவர் மேல உள்ள கவர்ச்சினால அங்கேயே ரெண்டு நாள் போச்சு, மூணாவது நாள் வந்துருச்சு. இது காமிக்குது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இயேசு மேல பற்று, அவருடைய வல்லமையை கண்டு அவருடைய வார்த்தையை இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும்னு தங்கியிருக்கிறாங்க. அது ரொம்ப யோசிச்சு பாருங்க, பாலடிஞ்ச இடத்துல பிள்ளைகளை வச்சு குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஈஸியா நீங்க இருப்பீங்களா? வசதி இல்லை, டாய்லெட்ஸ் இல்லை, நைட்ல எங்க படுத்திருப்பாங்க? சம்மர் ஹாட்ல எங்க இருப்பாங்க? ஒரு ஷெல்டர் கூட இல்லை, மேல வெயில நின்றுக்கிட்டு சாப்பாடு இல்லை. அந்த டைம்ல ரொம்ப சம்மர் டைம் வேற, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா மேத்யூ ஹென்றி சொல்றாரு, தங்களுடைய அனுதின ஆகாரத்தை விட சுகத்தை விட இயேசுவுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு மிகவும் அருமையாக இருந்தது. அதனால அங்கேயே தங்கினாங்க. அதை கேட்டாங்க, நம்ம ஒன்றரை மணி சம் ஒரு அவர் சமனு ஒன்றரை அவர் ஆராதனைக்கு ஜூம்ல உட்காந்து என்னன்னா ஜூம்ல பண்றோம், ஆன் பண்றோம் ஆஃப் பண்றோம் எந்திரிக்கிறோம் உட்காடுறோம், உட்காந்து கேட்க முடிய மாட்டேங்குது நம்மளால. மூணு நாள் தங்கினாங்களாமே அசையாம, மூணு நாள் இதுக்கே கலைத்து போகிறது. ஓகே, சுகமளிக்கும் திருவிழா பார்த்து முடிச்சிருக்கிறோம். ரெண்டாவதாக 4000 பேருக்கு அவர் கொடுக்கிற ஃபீடிங் போர்ஷனை பார்ப்போம். 32 வசனம், பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், அவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்களே, அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, 4000 பேர் சாப்பிடல, 20000 பேர்கிட்ட 4000 ஆண்கள் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கி போய் அவரோடே தங்கி இருக்கிறாங்க. 3 நாளும் இவங்க போகல, இப்ப ஆண்டவராவது அனுப்பிச்சு விடலான்னு பாக்குற, இப்ப அனுப்பி விடலாம், 3 நாள் ஆயி போச்சேன்னு. ரெண்டு காரணத்தினால அவர் ரொம்ப மனதுருகிறார், கவலைப்படுறார். என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய உடனடியா இருக்கக்கூடிய தேவை, அவங்களுடைய எதிர்கால நிலைமை. உடனடியா இருக்கக்கூடிய தேவை, அவங்களுடைய எதிர்கால நிலைமை. உடனடியா இருக்கக்கூடிய தேவை என்ன, அவங்க 3 நாள் என் கூட இருந்து இப்ப சாப்பிட்றதுக்கு அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை, அவங்க வயிறெல்லாம் சத்தம் போடுது, வயிறெல்லாம் கில்லுது, பசியில கில்லுது. அந்த பசிய அந்த வேதனைய இவர் அறிந்து அவங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அவங்களுடைய எதிர்கால நிலைமை, இப்படியே பட்னியா நான் அவங்களை அனுப்பிச்சிட்டேன்னா அவங்க வழியில போகும்போது மயக்கம் அடைச்சு விழுந்துருவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு, அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுந்துருவாங்க. ஏன், இன்னும் அவங்க கடந்து போகணும்னா 50 மைல் தூரம் போனாதான் நகரம், அங்கதான் சாப்பாடு. பழஞ்ச இடத்துக்கு வந்துட்டாங்க, இப்போ வரும்போது என்ன பண்றது, டெக்கப்போலஸ் நகரங்கள்லாம் இதுக்கு 15 மைலுக்கு தள்ளி போகணும், அதுக்கே ஒரு நாள் அவங்க போகும்போதே விழுந்துருவாங்க போல இருக்கே. இந்த ரெண்டு காரணங்கள், உடனடியான தேவை, எதிர்கால நிலைமை நினைத்து மனதுருகிறார். மனதுருகி அவங்க சீசர்கிட்ட சொல்ற, இது பொதுவா வந்து மத்தேயெல்லாம் பார்த்து இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் மனதுருகிறத சீசருங்க பார்த்தாங்க. இங்க என்ன பண்றாரு, அவர் உள்ளுக்குள்ள நடக்கிறது ஷேர் பண்றார். மரிதபிக்கிறேன், மனதுருகிறேன், கம்பேஷன், ஐ ஹாவ் கம்பேஷன். அவங்ககிட்ட சொல்லி என்ன, அவங்க என்ன பண்றாங்க, ஏன் சொல்லணும், முதலாவது ஐ திங்க் இட் இஸ் அ ட்ரெயினிங். ஏன்னா 1 வருஷத்துல அவங்களை விட்டு போயிடுவார் இல்லைங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து சுவிசேஷ ஊழியம் செய்யணும், மக்கள் மேல தன்னை மாதிரி பரிதபித்து தங்களுடைய தேவைகளுக்கு தன்மே சார்ந்து அவங்க ஊழியம் செய்யணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 5000 பேருக்கு சாப்பாடு போடும்போது ஒரு டெஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தார் ஆரம்பத்திலேயே. என்ன டெஸ்ட், இவங்களுக்கு சாப்பாடுக்கு ரெடி பண்ணுங்க காலையில. அவங்களுக்கு தலையெல்லாம் சுத்துது, நாளெல்லாம் யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, சொல்யூஷன் எங்க கிட்ட இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, அவிசுவாசத்துல எங்க கிட்ட இல்லைன்னு உணர்ந்தாங்க. குட், எங்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அதை உணரணும், நம்மளால முடியாது. ஆனா என்ன, அவங்க உணரல, எங்க கிட்ட இல்லை ஆனா எங்களோடு நீங்க இருக்கிறீங்களே, உங்களால எல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. வந்து எங்ககிட்ட முடியாதுன்னா உங்களுக்கும் முடியாது, அவங்களுடைய அவிசுவாசம் ஆண்டவர் மேலேயே வந்துருச்சு, உங்களாலே முடியாது. அதனால அவர்களை அனுப்பி விடுங்கள், ஞாபகம் இருக்குங்களா, உடனே அனுப்பி விடுங்கள், போய் பக்கத்துல ஊர்ல வாங்கி சாப்பிட்டோம். ஆனா இங்க அனுப்பி விடவும் முடியாது, 2 நாள் வேணும் போய் ஊர் சேர, அனுப்பிவிடவும் முடியாது. அதனால அப்படி வந்து இப்ப சொல்லல பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க, 33. அதற்கு அவர்களுடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி அடையும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். ஒருவேளை திருப்பியும் சில பேர் சீஷர்களை திட்டுறாங்க, சில கமெண்டேட்டர்ஸ், இன்னமும் இவங்களுக்கு வரமாட்டேங்குது புத்தி, இன்னமும் அற்புதம் சுவாசிங்க அறிவில்லையா, இப்பத்தான அற்புதம் செஞ்சாருன்னு நமக்கு. ஆனா என்ன பார்த்தேன்னா இதுல கொஞ்சம் விசுவாச வளர்ச்சி தெரியும். அவங்க ஒன்றும் முட்டாளுங்க இல்லை, அவங்க ஒன்றும் புரியாதவங்க இல்லை. பாருங்க அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க, முடியாத சூழ்நிலையை சொல்றாங்க. ஆண்டவரே உங்களுக்கு பரிதபிக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கோ ஒன்றும் இல்லைன்னு. இது வந்து ஒரு பாலழிஞ்ச இடம், வனாந்திர இடம், ஒரு செடி புல்லு கூட முளைக்காத ஒரு இடத்துல போய், இந்த சம்மர் டைம்ல இந்த இடத்துல போய் எங்களை போய் கேட்கறீங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. எங்க கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அதனால அனுப்பிவிடுவோம்னு சொல்லலை. பாருங்களேன், அனுப்பிவிடும் சொல்லலை, வெக்க பொழுது அனுப்பிவிடும் சொல்லலை. என்ன சொல்றாங்க, நீ அவங்க கேட்ட கேள்விக்கு இது எங்கனால் ஒன்றும் முடியாது, உம்மால உம்மளை சார்ந்திருக்கும். அவங்க வார்த்தை பயன்படுத்துற வார்த்தை பாருங்களேன், என்ன சொல்றாங்க, திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி. போன வாட்டி ஞாபகம் இருக்கா கேலியா சொன்னாங்க, திருப்தி உண்டாகும்படின்னா கொர்டாசோன்ற ஒரு வேர்டு. ஆண்டவர் சாப்பாடு போட்டாருன்னா திருப்தி கொர்டாசோ ஆகிற வரைக்கும் சாப்பாடு போடுவாரு, அது அவங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இவ்வளவு பேருக்கு கொர்டாசோ ஆகிற அளவுக்கு சாப்பாடு எங்க கிடைக்கும்னு கேட்கிறாங்க. போன வாட்டி ஒரு கேலியா 200 பணம் நம்ம கிட்ட இருந்தா வாங்கினாலும் அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய் கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு கேலி பண்ணாங்க. இப்ப அந்த பேச்செல்லாம் இல்ல, ஆண்டவர் சாப்பாடு போட்டு கொர்டாக ஆகிற அளவுக்கு இங்க இடம் எங்க கிட்ட இல்ல ஆண்டவரே. அவங்க அனுபவத்துல ஆண்டவர் அப்படி செய்வாருன்னு தெரிஞ்சு அது உம்மாலேயே முடியும் இல்லைங்களா. அந்த வார்த்தை அவங்க பயன்படுத்தினது அதான் காரணம். வனாந்திர நிலைமை, முடியாத நிலைமை, இந்த சாப்பாடு வர்றதுக்கே வழி இல்லை, லேக் ஆஃப், அவங்க அறிக்கையிடுறாங்க, முடியாத சூழ்நிலையை அறிக்கையிடுறாங்க. ஆண்டவரே உண்மையில் சார்ந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இதான் சீன். என்ன சொல்றார் ஆண்டவர் 34 வசனத்தில், அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். எங்களால முடியாது, அவங்களால முடியாது, ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாரு, எவ்வளோ அப்பங்கள் இருக்குன்னு தான் கேட்குறாரு. ஆனால் அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க, மீனை சேர்க்குறாங்க. எனக்கு இதில் ஒரு சந்தேகம் என்னன்னா, அவங்க வெறும் ஒரு அப்பம் மாத்திரம் இருக்குன்னு சொன்னால் வெறும் அப்பம் கொடுத்துட போகிறாரு, தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி ஆயிரப்போகுதுன்னு மீனையும் பேச சொல்கிறாங்க. பாருங்களேன், அவர் வேற எவ்வளோ அப்பங்க இருக்குதான்னு கேட்டாரு, 7 அப்பங்கள் மீனும் இருக்காண்டவரே, வெறும் அப்பம் பிளாண்டாக கொடுத்துடாதீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்றத பாக்கணும். இங்க சொல்லல பாருங்களேன், அங்க அது 5 அப்பங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இது என்ன போதும், இது என்ன பண்ணோம்னு அப்ப சொன்னாங்க, இப்ப அது சொல்லல, அவ்வளவு முட்டாள் இல்லை, இப்ப சொல்லல, 7 அப்பங்கள் இருக்கு, உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், இதான் எங்ககிட்ட இருக்கு சாமி. யோசிச்சு பாருங்க, இதான் ஒரு படம், இந்த பிக்சர் அதை மனசுல பதிய வைக்கணும். நம்ம 3 கேமரா இந்த சீரியல்ல டான் 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 காட்டுவாங்க திருப்பி திருப்பி, அந்த மாதிரி 3 கேமரா வந்து ஒரு கேமரா திருப்பி பார்த்தோம்னா 4000 ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் 20,000 பீப்புள் கிட்ட 3 சாப்பிடல. அதனால யோசிக்க முடியுமா, இந்த அற்புத மயக்கத்துல எல்லா தங்களையே மெய்மறந்த ஆண்டவரை துதிச்சு 3 ஆன பிறகு தான் ரொம்ப பசி எடுக்கோன்னுவாங்க இல்லைங்களா. நீங்க ஃபாஸ்டிங் பண்ணி பாருங்க, பசி வயிறு கில்லுது. பெரியவங்களாவது கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துடலாம், சின்ன பசங்க சும்மா இருப்பாங்களா, எங்க வீட்டில் இருந்தா டா பசி பசி ஜெருஷம் டா பசி பசின்னு வயிறு பசிக்குதே. எவ்வளவுதான் மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஓ இதெல்லாம் கிள்ளுதே, நான் என்ன பண்ணட்டும், கேஸ்ட்ரிக் ஜூஸ் எல்லாம் ஓடுதே, எரியுதே வயிறு, நான் என்ன பண்ணட்டும். அதான் ஒரு சீன், வாவும் பசியில கதறிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. இன்னொரு சீன் பார்த்தோம்னா, ஆண்டவர் அங்க நிக்கிறாரு, நின்று அவங்க பார்த்து பரிதபிக்கிறாரு, ஐயோ பசியில இருக்கிறாங்களே பாவம், பைசில அவங்ககிட்ட சாப்பிட்றதுக்கோ ஒன்றும் இல்லை. அது ஒரு சீன். அதே கேமராவை திருப்பி பார்த்தோன்னா இன்னொன்று சீஷர் இவ்வளோண்டு 7 அப்பங்களை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இதுதான் எங்ககிட்ட இருக்கு, எங்ககிட்ட ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. இதான் 3 காட்சியை பார்க்கணும், நடுவில் சாமி நிற்கிறார். இதாங்க இன்னைக்கும் காட்சி, திரளான மக்கள் ஜீவம் அப்பம் இல்லாம ஆஸ்தும பசியில வெந்து 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 அழிஞ்சு போயிட்டு இருக்கிற ஒரு உலகம் ஒரு பக்கம், அவங்களெல்லாம் பார்த்து மனதுருகிற ஆண்டவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், அவர் சொல்றாரு உங்ககிட்ட என்ன இருக்கோ கொண்டு வாங்க, அதை நான் பெருக்கி அவங்க எல்லாம் போஷிக்க வைக்கிறேன். நம்ம என்ன பண்றோம், அந்த ஏழு அப்பங்களை ஒழிச்சுக்கிட்டே இருக்கத்தான் நம்ம வேலை, அவர்கிட்ட வருதே இல்லை. விசுவாசத்துல வந்து எங்ககிட்ட இவ்வளவுதான் முடியும் ஆண்டவரே, இவ்வளவுதான் எங்ககிட்ட இருக்கு, நீங்க அவங்க போஷிங்க வர்றதே கிடையாது. ஏழு அப்பங்களை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்க பட்னியா கிடக்குறாங்க. ஒருவேளை இந்த ஸ்ரீசேர்ந்த அந்த ஏழு அப்பத்தை நமக்கு வேணும் இல்லையா, இவர் அதிகம் எடுத்து கொடுத்துட்டாருன்னு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி ஒழிச்சிருந்தாங்கன்னா எவ்வளவோ பெரிய பாடத்தை இழந்திருப்பாங்க. என்ன செஞ்சிருப்பாரு நமக்கு தெரியாது பாருங்களேன். ஆனா அவங்க எடுத்துட்டு வராங்க, எடுத்துட்டு வராங்க. அந்த நேரத்துல அவங்க கிட்ட என்ன இருக்கு, என்ன பண்றாரு, ஓகே 35வது வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்து இருக்க கட்டளையிட்டு, பந்து இருக்க கட்டளையிட்டு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரசன்ட் டென்ஸ் இது வந்து, அந்த வார்த்தைகள் போட்டிருக்கிறது. கட்டளையிடும் போது நம்முடைய கவனம் மாற்றி வந்து நம்முடைய நம்மளையே அந்த இடத்துக்கு கொண்டு போய் அங்க என்ன நடக்குது, இப்படிதான் சூழ்நிலை இருக்கும் போது இயேசு என்ன செய்கிறாருன்னு அவருடைய செயல்களை கூர்மையாக நேரடியாக கவனிக்கும்படிக்கு அவர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன செய்யறாரு, முதலாவது எல்லாரையும் உட்காரும்படி கட்டளை இடுறார். நிச்சயமாவே ஆர்டரா 50-100 உட்கார வச்சிருப்பாரு, இல்லைன்னா என்ன முடியாது இல்லையா, எத்தனை பேர் இருந்தாங்கன்னு அப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்க. 4000 பேர் அதனாலதான் என்ன முடிஞ்சிச்சு. அது மாத்திரம் இல்லாம மத்தேயு 14:19 அவங்க உட்காரும் போது புல்லின் மேல உட்காந்தாங்க, இப்போ தரையின் மேல உட்காறாங்க. அது டீட்டெயிலாம் ஏன் போடணும்னு யோசிச்சிருக்கீங்களா, இது உண்மையா கண்டால கண்ட காட்சி, சின்ன டீட்டெயில், கண்ணால கண்டவர் எழுதினது இது, இது உண்மையா நடந்துச்சு. அப்ப புள்ளின் மேல உட்காந்தாங்க, இப்ப தரையின் மேல உட்காந்தாங்க. இப்ப ஏன் தரையின் மேல, அவர் அந்த தீரு சீதோன் எல்லாம் சுத்தி மாத கணக்குல எல்லாம் வரும்போது அதுக்குள்ள சம்மர் வந்துருச்சு, அது வசந்த காலமா இருந்துச்சு. இப்ப சம்மர் வந்து சம்மர்ல ஒரு புள்ளம் பார்க்க முடியாது, வெயில் கொளுத்தம், எல்லாம் புள்ளம் போயிருச்சு, அவங்க தரையின் மேல உட்காடுறாங்க பாருங்களேன். ஓகே, எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க, எப்படி உட்காந்துருக்காங்க, பிரசங்கம் கேட்கற மாதிரி உட்காரல, நம்ம ஊர்லனா பந்திக்கு உட்காருவோம் தெரியுங்களா, ஓடி போய் தப்பாங்க போட்டுக்கிட்டு இலைய போட்ட உடனே உட்காரும், அந்த மாதிரி உட்கா, அந்த மாதிரி இவங்க உட்காரல, இவங்க யூத முறையில உட்காந்துருக்கலாம். உட்காரும் போது ஆண்டவர் அந்த ஏழு அப்பங்களை கொண்டு வர சொல்றாரு. அவங்க கொண்டு வந்து இவரு யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்க கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஜோக் மாதிரி, இவ்வளோ திரளான ஜனங்க இருக்கிறதோ ஏழு அப்பம், நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பிள்ளைங்கலாம் பார்த்து இவர் என்ன நம்ம மாதிரி சொப்பு சமையல் விளையாடுறாரா, இவர் இவ்வளோ ஜனங்களுக்கு போய் எங்கள் ஜெருஷா வந்து கொஞ்சோண்டு பிரெட்டு கொஞ்சோண்டு பருப்பு கிருப்பெல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கோம், சமையல் செய்கிறேன் அது செய்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாரா, இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு ஏழு அப்பத்தை வச்சு என்ன பண்ண போறாருன்னு பார்க்குறாங்க, பெரிய ஆளுங்கள்லாம் பார்க்குறாங்க. உண்மையாகவே அவங்க தப்பாங்கல் போட்டு உட்காந்தது அவர்கள் விசுவாசத்தில் உட்காந்தாங்க இல்லைங்களா, எங்கே இருக்குது சாப்பாடு, அது விசுவாச செயலாகத்தான் நம்ம பார்க்கணும். ஓகே, என்ன நடக்குது அடுத்தது பாருங்களேன், மிகவும் அமைதலாக, எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு ஒரு சாப்பாடுடைய சப்ளை அனுப்புகிறார். 36வது வசனம், அந்த ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார், சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். 4 காரியங்கள், ஏழு அப்பங்களை எடுத்தார், மீன்களை எடுத்தார், எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார், 2வது அதை பிட்டார் வாங்கி கொடுத்தார், அது கண்டினியூஸ் டென்ஸ், பிட்டார் கொடுத்தார், பிட்டார் கொடுத்தார், பிட்டார் கொடுத்தார். டீஷர்ல இந்த ஸ்விக்கி பாய்ஸ் மாதிரி எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் சப்ளை கொடுக்குறாங்க, டக்கு டக்குன்னு பாஸ்கெட்ல ஓடுது ஓடுது அங்க இங்க இங்க, பிட்டு கொடுத்தார், பிட்டு கொடுத்தார். என்ன ஆச்சு, இது 37வது வசனம், எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகள் 7 கூட நிறைய எடுத்தார்கள். எவ்வளவு த்ரில்லிங், பாஸ்கெட்ஸா ஓடுது எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி எல்லாருக்கும் சாப்பாடு, எவ்வளோ நாள், 3 சாப்பிடாதவங்க சாப்பிட்றது நீங்க பார்த்துருக்கிறீங்களா, 3 சாப்பிடாத பட்னி போட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும், பசங்களை விட்டோன்னா மூக்குல காதுல எல்லாம் சாப்பிடுவாங்க, 3 அந்த ஆப்பிடைட் எவ்வளோ இருக்கும். ஒரு பழமொழி இருக்கு, 2 சாப்பிடாதவன் 3வது வேலை பெருந்தினியா ஆயிடுவான் இல்லைங்களா, நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், காலையில சாப்பிடாதீங்க, மத்தியானம் சாப்பிடாதீங்க, நைட் எப்படி சாப்பிட்றீங்க பாருங்க, அப்போ ரெண்டு வேலை சாப்பிடாதவன் மூணு வேலை தகுந்தனி ஆனானா, மூணு நாள் சாப்பிடாதவன் நாளா மூணாவது நாள் எப்படி சாப்பிடுவான்? பயங்கரமா சாப்பிட்டுருப்பாங்க இல்லைங்களா? எங்க ஜெருசா சொல்லும் கபா 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 சாப்பிட்டுருப்பான். சாப்பிட்டு ஃபுல்லா என்ன ஆனாங்க? சாப்பிட்டு திருப்தி ஆனாங்க. திருப்தி கொர்டாசு அதே வேர்ட். என்ன சாப்பாடு? போன வாட்டி சொன்ன மாதிரி தேவனுடைய படைத்தவருடைய கையில இருந்தே எந்த விதமான சாப கரைப்படாமல், பூமியின் சாப கரைப்படாமல் வந்த சாப்பாடு. அப்படி ஒரு விருந்து. மீதி துணிக்கைகள் பாஸ்கெட் எவ்வளவு எடுத்தாங்க? ஏழு. பாஸ்டர் போன வாட்டி 12 பாஸ்கெட்ஸ், 12 சீசர்களுக்கு சொன்னீங்க, இப்ப 7 வந்திருக்குதே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படி நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறேன். அதுதான் அந்த பதில். அப்படி யோசிச்சு கேட்கும் போது பாப்பா தேவனுடைய வார்த்தை என்ன அதிசயம், என்ன அதிசயமா எழுதியிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். போன வாட்டி 14:20 அந்த பாஸ்கெட்டுன்னு சொன்னது கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணா இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மூல வார்த்தை வந்து கோஃபினோஸ்ன்ற ஒரு வார்த்தை. அதாவது அது யூதர்களுடைய பாஸ்கெட். யூதர்ல வந்து அவங்க சாப்பிட்றதுல அதுலலாம் ரொம்ப தீட்டுப்பட்டுரும், அப்படி இப்படின்னு ரொம்ப கிளீனாக இருக்கணும்னு பார்க்கறதுனால ரொம்ப சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவருடைய பாஸ்கெட் ரவுண்டாக சின்னதாக இருக்கும், ஒரு வேளை டிஃபன் சாப்பாடு தான், அவங்க ரொம்ப எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அது சின்ன பாஸ்கெட், கோஃபினோஸ்ன்றது சின்ன பாஸ்கெட். ஆனால் அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தலை. பாருங்களா, தமிழில் மொழி பெயர்க்கும் போது இதெல்லாம் கண்டுபிடிச்சி சிறு பாஸ்கெட்னு போட்டிருந்த எவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் அது இல்லை, இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை புறமதஸ்தர் பாஸ்கெட். அதுக்கு பேர் ஸ்புரியாஸ்ன்ற ஒரு வார்த்தை, ஸ்புரியாஸ்ன்ற ஒரு வார்த்தை. இது பெரிய பாஸ்கெட். புறமதஸ்தர்கள் எல்லாம் சுயிட்டு போனால் நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பேக் வச்சுருக்கோம் பெருசு இல்லைங்களா, மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோன்னா நிறைய வாங்கிட்டு வர்றதுக்கு. அந்த மாதிரி பெரிய பாஸ்கெட் இது. எவ்வளோ பெரிய பாஸ்கெட் பாஸ்டர் இது? அப்போஸ்தலர் நடுவில் 9 அதிகாரம் நமக்கு என்ன சொல்லுது? பவுல அப்போஸ்தலரை ஒரு தமஸ்கூலேருந்து ஒரு படியிலேருந்து இறக்கி விடுறதுக்கு இந்த பாஸ்கெட் உள்ள தான் வச்சு இறக்கி விட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பாஸ்கெட்டாக இருக்கும்? இதுதான் புறமதஸ்தர் பாஸ்கெட், பெரிய பாஸ்கெட். எங்கெங்கெல்லாம் பைபிளில் அவர் 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார்னு போட்டிருக்கோ அங்கெல்லாம் கோஃபினோஸ் சின்ன பாஸ்கெட் பார்க்கலாம், மார்க்லேயும் அதான் பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் 4000 பேருக்கு சாப்பாடு போட்டாரோ அங்கெல்லாம் புரியும். இது ஜென்டைல் புறமதஸ்தர் வச்சிருக்கிற பாஸ்கெட், அது பெரிய பாஸ்கெட். அவர் இங்கே அந்த 7 பெரிய பாஸ்கெட் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறாரு இவங்களுக்கு. ஏன்? முதலாவது ஒரு நாள் சீசருக்கு சாப்பிடாமல் இருந்தாங்க, இப்போ 3 சாப்பிடாம இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா 50 miles தாண்டி போகணும், அது வரைக்கும் சாப்பாடு வேணாமா? அதுக்கு சாப்பாடு கிடைக்கும்படி அவங்களுக்கு கொடுக்கற பாருங்களேன். ஏன்னா இருந்த 7 அப்பங்களும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, கடைசியாக எப்படி முடிகிறது? அவர் ஜனங்களை சாப்பாடு போட்டு எல்லோரையும் அனுப்பி படகில் ஏறி மகடான் என்ற இடத்துக்கு போயிட்டார். ரெண்டு காரியத்தை பார்த்து முடிச்சிருக்கிறோம். வாட் ஆர் தோஸ்? ஒரு சுகமளிக்கும் திருவிழா, ரெண்டாவது 4000 பேருக்கு அவர் கொடுக்குற போர்ஷனை இல்லைங்களா, ஃபீடிங் ஆஃப் தி 4000. இப்போ அவங்க 7 பாக்கெட்டை தூக்கிட்டு போன மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது 7 பயன்பாடுகளை தூக்கிட்டு போனோம் இல்லைங்களா. அந்த 7 பயன்பாடுகளை வேகமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ சொல்ல பார்க்கலாம். முதலாவது, எல்லா காஸ்பலும் மத்தேயு மார்க் எழுதுகிற காஸ்பலுடைய மைய நோக்கம் என்னன்னா, காஸ்பல் என்ன, இயேசுடைய மகிமை என்னன்னு நமக்கு வெளிப்படுத்துறதுதான். இயேசுவை பற்றி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பல சீர்கேடுக்கு காரணமே இயேசுவை பற்றி நம்ம வச்சிருக்கிற சிறிதான குறைவான தாழ்வான எண்ணங்கள் தான். இந்த சுவிசேஷங்கள் நமக்கு என்ன செய்யுது? இயேசுவை பற்றி உயர்ந்த எண்ணங்களை நமக்கு ஏற்படுத்த, நம்மளை அவர் நம்ம இதயத்தில் வச்சு அவரை பரிசுத்தப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துறது தான் இந்த காஸ்பல் நமக்கு செய்யுது. இயேசுடைய மகிமையை வெளிப்படுத்துது. அவர் எப்பேற்பட்டவர்? முதல் பாஸ்கெட் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த சுகமளிக்கும் திருவிழாவும் இந்த 4000 பேருக்கு போஷணையும் இயேசுடைய ஒரு குணத்தை வெளிப்படுத்துது. என்ன? நமக்கு இருக்கக்கூடிய இரட்சகர் வந்து எல்லையற்ற வல்லமை உள்ள இரட்சகர். இஸ் அ சேவியர் ஆஃப் இன்ஃபைனைட் பவர், எல்லையற்ற வல்லமை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரமாக சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிரு. தெய்வ காட், அவர் சரீரத்தில் இருந்த தெய்வம், இஸ் காட். தெய்வத்துவம் உள்ள பரிபூர்ணம் எல்லாம், அவருடைய ஃபுல்னஸ் எல்லாம் அவர் பாடியில் இருக்கு பாருங்களேன், சரீரத்தில். ஒரு நிகழ்ச்சியில் எல்லா வியாதிகளையும் அமைதலாக எல்லோரையும் சுகப்படுத்தினார், முடிஞ்சிச்சு. இன்னொரு அற்புதத்துல அமைதலாக உடச்சியே கொடுக்கிறார், உடச்சியே கொடுக்கிறார், உடச்சியே கொடுக்கிறார். அந்த சீஷருங்க வந்து வாங்கிட்டு போறாங்க, வந்து வாங்கிட்டு போறாங்க. அது கண்டினியூஸா நடக்குது, நடக்க நடக்க அந்த சீஷருக்கு மனசுல என்ன பதியும், இந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அப்பங்கள் எங்கிருந்து வருது, எத்தனை வாட்டி அதை பதிய வச்சிருப்பாரு, திருப்பி உடச்சி 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 கொடுக்கும் போது திருப்பி திருப்பி அவங்க மனசுல அழியாதபடிக்கு பதிய செய்யறது என்ன, இது கொடுக்கிறவர்கிட்ட எல்லையற்ற வல்லமை இருக்கியா, எல்லையற்ற சப்ளை இருக்கு இவர்கிட்ட, அதை அவங்க மனசுல வலியுறுத்துற. இது படைப்பவர்னால் தானே கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, அந்த இன்னொரு சுகமளிக்கும் அற்புதத்துல கை இல்ல கைய பண்றாருங்க, கால் இல்ல காலை பண்றார், கண் இல்ல கண்ணை பண்றார். யாருனால தான் இது செய்ய முடியும், அப்பம் இல்ல இது இல்ல அதை பண்ற படைக்கிற, திஸ் இஸ் கிரியேட்டர் காட், படைப்பாளி. யாருமே இந்த பகுதியை சீரியஸா கவனிச்சு படிச்சு இவர் எவ்வளவு பெரிய படைப்பாளின்னு தூக்கி வாரி போடாம போவே முடியாது. இந்த படிச்சு பாத்தீங்கன்னா இது எந்த மனிதனாலையும் விவரிக்க முடியாது, மனித சூழ்நிலையினால் சமாளிக்க முடியாது. பாருங்களேன், யாருமே அப்படி செய்ய முடியாது. அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து யார் பேர்லயும் இதை செய்யல. அப்போஸ்தலர்கள் அற்புதம் செஞ்சது, தீர்க்கதரிசிகள் அற்புதம் செஞ்சதெல்லாம் ஆண்டவர் பேர்ல இருந்து செஞ்சாங்க. ஆனா இவர் தன்னுடைய வல்லமையிலிருந்து செய்யறார், யார் பேரையும் பயன்படுத்தல, தனக்குள்ள இருக்கிற வல்லமையிலிருந்து. யாரோ எப்பவோ ஒரு அதிசயம் செய்யறது இருக்கு இல்லைங்களா, என்னைக்கோ ஒரு நாள் அற்புதம் செய்யறவங்க, என்னைக்கோ மெடிக்கல் மிரக்கல் இல்லைங்களா. ஒரு திடீர்னு ஒரு டாக்டர் வந்து சாகர பேஷண்ட்டை காப்பாத்திட்டார், திடீர்னு வந்து ஒரு இப்போ தோனி மேட்சுக்கு போயிட்டார், ஐபிஎல்லாம் நமக்கு சோகமா இருக்கு என்ன செய்ய போறோம், இந்த ஐபிஎல்ல யாராவது ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சு ஓ இதுதான் நெக்ஸ்ட் டெண்டுல்கர் தோனி நம்ம நினைக்கலாம், ஆனா பார்த்தா வாழ்க்கையெல்லாம் இன்னும் வர சீரீஸ் எல்லாம் 50 மேல அவர் எடுக்க மாட்டார், என்னைக்கோ ஒரு நாள் செய்யறது இருக்கு. ஆனா இங்க ஏற்கனவே செய்து 5000 பேருக்கு எவ்வளவு அதிசயம், 50 பேருக்கு சாப்பாடை பணத்தை வச்சுக்கிட்டு வசதியை வச்சுக்கிட்டு தயார் பண்ணணும்னு எவ்வளவு பிளானிங் குழப்பம் இருக்கு தெரியுமா, நீங்க பண்ணிருக்கிறீங்களா, கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்றோம், இல்லைன்னா யாருக்காவது ஒரு வீடு கட்டி ஒரு கிரக பிரசனம் பண்ணிப்பார், ஒரு பார்ட்டி, 50 பேருக்கு எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ எல்லாம் இருந்தோம், ஒண்ணுமே இல்லாததுல 5000 பேருக்கு சாப்பாடு, 5000 பேருக்கு சாப்பாடு. அது செய்து முடிச்சது மாத்திரம் இல்லை, இங்கேயும் உட்காந்துக்கிட்டு 7 அப்பங்களை வச்சு புடுறாரு கொடுக்குற புடுறாரு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, அதனால முதல் 5000 பேர், 5000 20000 இருக்கலாம், இப்போ 20000, இது 20000 இல்லப்பா, 20 லட்சம் இருக்கட்டும், 20 பில்லியன் இருக்கட்டும், தொடர்ந்து என்னால் கொடுக்க முடியும், எல்லையற்ற வல்லமை எனக்குள்ள இருக்கிறேன். ஏன் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறேன். இதை சீஷருங்க படிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து, சபையும் சுவிசேஷ பொறுப்பை கொடுத்து, உலகம் எங்கும் போய் பிதா குமாரின் பரிசுத்தாவினால் அவர் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை ஸ்ரீஸ்வராக்குங்க சொல்ல போறார். ஆனால் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கு. ஆண்டவரே அவ்வளோ பெரிய வேலையை நாங்கள் எப்படி செய்வோம்னு அவங்க கேட்க முடியாது, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறது எப்படி செய்வோன்னு. உலகப்போ முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன், உன்னால முடியாது தான், உங்ககிட்ட எந்த வசதியும் இல்லை, எந்த திறமையும் இல்லை தான், உன்னோடு நான் இருக்கும்போது, விசுவாசத்தில் நாம் இணைந்திருக்கும் போது என்னுடைய அன்லிமிட்டெட் சப்ளை உனக்கு கிடைக்கும், போய் செய், போய் செய், உங்ககிட்ட என்ன இருக்கு அதை கொடு, அதை வச்சு நான் பெருக்கி கொடுப்பேன். பாருங்களேன், எல்லையற்ற வல்லமை உள்ள இரட்சகர், நானே கர்த்தர், எல்லா மாம்சங்களுக்கு கர்த்தர், என்னால் ஏதாவது கூடாதது உண்டோ அப்படின்னு பழையற்பாட்டில் ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு பதிலாக சீனாய் மலையில் வல்லமையா வந்த தேவன், எல்லாரையும் நடுங்க வச்ச தேவன், தன்னுடைய அதிர்வுகள்ல பயங்கரத்துல அதிர வச்ச தேவன், இந்த மலை மேல உட்காந்துக்கிட்டு அமைதலா ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல, ஒரு தேவதூதன் எக்கால சத்தம், ஒரு தேவதூதன் எல்லாம் பாருதோ ஹோஹோன்ற பாட்டெல்லாம் கிடையாது, பரலோக பாட்டெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதலா உட்காந்து பிட்டு கொடுக்கிறார், பிட்டு கொடுக்கிறார், பிட்டு கொடுத்து பசியில பட்டினியில வேகிற மக்களுடைய பசியை தீர்க்கிறாரே, அதன் மூலமா தான் எல்லையற்ற தேவன் நம் மனசை கொள்ளை கொள்ற மாதிரி அவருடைய வல்லமை வெளிப்படுத்தல. ஆனு வந்தா தானா நம்ம ஒரு பெரியவர்னு நினைப்போம், எவ்வளவு பெரியவருங்க இவரு, எவ்வளவு வல்லமை உள்ளவருங்க இவரு, எந்த சத்தமும் வானத்துல இருந்து வரல, மாட்சிமையான அமைதலோடு தன்னுடைய வல்லமைய வெளிப்படுத்துற இயேசு, வல்லமைய வெளிப்படுத்துற இயேசு. இந்த இயேசு சொல்றார், அந்த வல்லமை உனக்குண்டு, உன் சார்பில் உண்டு, உனக்காக உன் நன்மைக்கு உண்டு. முதலாவது அதை பார்க்கிறோம். ரெண்டாவது, இவர் எல்லையற்ற மன இறக்கம் உள்ளவர். கம்பாஷனுக்கு தமிழ்ல என்ன, மன உருக்கம் உள்ளவர். மனது உருக்கிறேன்னு இல்லைங்களா, எல்லையற்ற மன உருக்கம் உள்ளவர். இன்னொன்னு அக்கறை உள்ளவர். எவ்வளவு அக்கறைங்க இவருக்கு, எவ்வளவு அக்கறை. அக்கறைனா மன உருக்கம்னா என்ன, மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து பரிதபித்து அதுக்காக துக்கப்பட்டு அதுல ஏதாவது அவங்களை விடுதலை செய்வதற்கு ஏதாவது செய்வது தான் மன உருக்கம். இவர் பாருங்க, கிரீக் வேர்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை பத்தி சொல்லி இருக்கிறேன். உள்ளுக்குள்ள இருக்கிற குடல், வயிறு, ஸ்பிளீனு, அந்த லிவர் எல்லாம் அப்படியே உருகி வெளியே வந்துடுற மாதிரி உருக்கும். சில நேரங்களில் நம்ம ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தோம்னா கை காலெல்லாம் போயிருக்குது, அவங்க ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு நமக்கு வாந்தியே வந்துடுறது இல்லையா, மன உருக்கத்தில் ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, அந்த மாதிரி மன உருக்கும். எவ்வளோ சேடு. அந்த மாதிரி பெற்றோர்கள் சில நேரத்தில் தங்கள் பிள்ளைகளை பார்த்து ஐயோ இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது, இதுபடி இதெல்லாம் பார்க்கறத விட எனக்கு இப்படி ஆகி நான் செத்து போனாலும் நல்லா இருக்குமேனு மன உருகம். அதான் மாதிரி ஒரு ஆழமான ஃபீலிங் பெயினுங்க அவரு, நான் மனது உருகிறேன். ஒரு ஒரு கடவுள் எவ்வளோ அளவுக்கு மனது உருக்கம் உள்ளவர், எல்லையற்ற கடவுள். அந்த மன உருக்கத்தை எடுத்து ஒரு மனுஷனுக்குள்ளே போட்டோன்னா அந்த மன உருக்கத்தில் அந்த மனுஷன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னா அந்த மனுஷனுடைய உடம்பே சுக்குன்னு ஒரு ஆக்கிரும். அந்த அளவுக்கு வழியில் மன உருக்கத்தில் தன்னால் தாங்க முடியாமல், டீச்சர்களுக்கு கெட்டமெனையில் தாங்க முடியாமல், எனக்காக ஜெபம் பண்ண முடியுமான்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாரு. அதே மாதிரி இங்கே தன் மன உருக்கத்தில் தாங்க முடியாமல் டீச்சர்களை கூப்பிட்டு நம்ம மேலே மனது உருகிறேன்றார், மனது உருகிறேன்றார். யோசிச்சு பாருங்க, ஏன் அவரை பற்றி நம்ம யோசிச்சோமா, அவ்வளோ தூரத்துலேருந்து பயணம் செய்து வந்து களைப்பில் வந்து மலை மேலே உட்கார்ந்தாரு, இவங்க எதுக்கு இவ்வளோ மனம் உருகிறாரு யோசிச்சு பாருங்க. ஆச்சரியம், இவங்க மூணு நாள் சாப்பிடல, இவங்கக்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஒரு நாள், இவ்வளோ மனதுருகி இவ்வளோ வேதனைப்படுறது, இவங்க மூணு நாள் சாப்பிடல இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு நாள். த கம்பேஷன் ஆஃப் காட். அவரை பற்றி யோசிச்சோமா, ஆண்டவரே நீங்க எவ்வளோ தூரம் பயணம் பண்ணி நீங்க எவ்வளோ நாள் சாப்பிடல தெரியலையே, நீங்க சாப்பிடாம களைப்புல ரெஸ்டடா தேடி வந்து இப்ப மலை மேல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப கூட இந்த கூட்டம் விடாம வந்து திரளான எத்தனை ஆயிரம் வியாதியஸ்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் உங்களிலேருந்து வல்லமை போய் 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 உங்களுடைய சரீரத்தில் நீங்க எவ்வளவு களைப்படைஞ்சீங்கன்னு உங்களை பத்தி நீங்க வருத்தப்படலையே, தன்னை பத்தி, தன் களைப்பை பத்தி, தன்னுடைய வருத்தத்தை பத்தி, பசியை பத்தி யோசிக்காம இந்த மக்களை பார்த்து மனது உருகிறார், இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாரு. எதுக்கு, அவங்களுக்கு மூணு நாள் சாப்பிடலையே, அவங்க கிட்ட சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லையே. த கம்பாஷன் ஆஃப் காட். அதை தாங்க முடியாம சீஷர்களோடு பகிர்ந்துக்கிறாரு. வேதம் நமக்கு என்ன சொல்லுது, தேவன் மனதுருக்கம் உள்ளவர். தேவன் அவர் உங்கள் மேல் அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருப்பதனால், எந்த அளவுக்கு ஆண்டவர் என் மேல விசாரணை, எந்த அளவுக்கு ஆண்டவர் என் மேல கேரு, இந்த ஜனங்கள் தங்களுடைய வயிற்றுல பசி வலி எடுக்குதேன்னு பார்த்து அந்த அளவுக்கு கம்பாஷன் அவருக்கு இருக்கு பாருங்களேன். வெறும் வெளிப்புற நித்திய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் மாத்திரம் ஆண்டவர் நம்மளை அக்கறைப்படுறது இல்லைங்க. நமக்குள்ளுக்குள்ள ஏற்படுற சிறிதான வலி, பசி வலி, இந்த பசி வலி சிறிதான வாழ்க்கையின் தேவை. சில பேர் நீங்க வறுமையில கேள்வி கேட்கலாம், வேலை பிரச்சனை கேள்வி கேட்கலாம், சுகவீனத்துல கேள்வி கேட்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கேன்னு கேள்வி கேட்கலாம், அடுத்த மாசம் நம்ம என்ன செய்வோம் சாப்பாட்டுக்குன்னு கேட்க, இதை பத்தி எல்லாம் ஆண்டவர் அக்கறையா இருக்கிறாரா, இதை பத்தி எல்லாம் ஆண்டவர் கவலையா இருக்கிறாரா, தேவ குமாரன் வந்து எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க, எந்த அளவுக்கு கவலை. அங்க திரளான மக்கள் ஆடுகளை போல், மெய்ப்பனில்லாத ஆடுகளை செதறி இருக்க ஆவிக்குரிய கவலைப்பட்ட அதே தேவன் மூணு நாள் சாப்பாடு இல்லைன்னு உருகி தாங்க முடியாம தன் சீஷர்களோடு சொல்ற கம்பாஷன், எவ்வளவு மனது இருக்கும் அவர் மேல். மனது இருக்கிற என் வயிற்றுல இருக்கிற குடல்லாம் வெளியே, அதிசயத்துல அதிசயம், மூணு நாள் சாப்பிடல. என்ன மூணு நாள் சாப்பிடாத நம்ம எனக்கு சொல்லணும்னு வருது, ஆண்டவரே மூணு நாள் சாப்பிடலன்னா செத்தா போக போறாங்க, நீங்க 40 நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறீங்களா ஆண்டவரே, 40 டேஸ் நீங்க சாப்பிடலையே, என்ன மூணு நாள், ஒரு கைக்கு வந்தவனுக்கு கையே இல்ல காலே இல்ல கை கால் வந்தவனுக்கு மூணு நாள் பட்னியா இருக்குது, அவ்வளவு பெருசா கை கால் வந்துச்சேன்ற ஆனந்தத்துல அவன் இருக்கிறானே. நம்ம எல்லாம் சொன்னோம்னா மூணு நாள் நாங்க சாப்பிடலன்னா நல்லதாண்டவரே, வெயிட்டாவது குறைவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சந்தோஷம். அது என்ன பெரிய விஷயம், மூணு நாள் சாப்பிடல, ஏன் அதுக்கு போய் இவ்வளவு மனது இருக்கிறீங்க? ஏன் இவ்வளவு குடலெல்லாம் வெளியே வர மாதிரி சீஷர்களோடு ஏன் பகுத்துக்கிறீங்க? ஐயோ, ஒரு தாய் கூட இவ்வளவு அக்கறைப்படாதுங்க. அந்த அளவுக்கு அக்கறை உள்ளவருங்க நம்ம ஆண்டவர். அந்த அளவுக்கு மகா கரிசனம் உள்ள, எல்லையற்ற கரிசனம்னா நம்முடைய தேவைகளின், வெறும் ஆவிக்குரிய தேவைகளை, எல்லா தேவைகளையும் உள்ளடக்கிய கரிசனம் அது. எல்லா தேவைகளையும். ஒரு கை இல்லாதவன் கஷ்டப்படுறான், அவனை பார்த்து மனதுருகிறது நமக்கு புரியுது. ஒரு குஷ்டரோகி உடம்பெல்லாம் குஷ்டரோகம் வந்து வேதனை படணும் போது அவனை பார்த்து மனதுருகிறது நமக்கு தெரியும். மூணு நாள் சாப்பிடாதவனுக்குள்ள பார்த்து சாப்பாடு இல்லையேன்னு பார்த்து மனதுருகிறாருன்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இதுதான் தேவனுடைய இருதயம். திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் காட். இப்படி மனதுருகிறவர் தான் அவர். மூணா சாப்பிடலையே, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையே, வயிறு அவங்களுக்கு கில்லுதே, அதனால் என் மனதுருக்கம் வருகிறதே. ஓ நம்ம மக்களே, எல்லையற்ற தேவனுடைய மனதுருக்கத்தை பாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் எவ்வளோ கேவலமான, ஆண்டவரை அவமதிக்கிற அவிசுவாசமான எண்ணம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கு, ஆண்டவருக்கு இதில் பற்றியெல்லாம் அக்கறை இல்லை. அதனால தான் என் மேலே ஒருத்தர் அக்கறை இல்லாதனால தான் எவ்வளோ கவலைகள், எவ்வளோ பிரச்சனைகள். ஆண்டவரை எவ்வளோ கேவலமாக நினைக்கிறோம். அவர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல. இதை பற்றியெல்லாம் எனக்கு எவ்வளோ பொல்லாத சிந்தனைகள், தூஷணமான சிந்தனைகள். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு அக்கறை உள்ளவர், எந்த அளவுக்கு அக்கறை உள்ளவர். ஆவிக்குரிய தேவைகளில் பார்த்து அக்கறைப்படுறார், அதான் முக்கியம். நித்திய விளைவுகள் உண்டு, அது மாத்திரம் இல்லைங்க. வியாதிகளை பார்த்து மனதுருக்கிறாருன்னா வாழ்க்கையில் அது பாதிப்பு ஏற்படுத்துது. அனுதின ஆகாரத்துக்காகவும் அவர் அக்கறைப்படுறாருங்க, அக்கறைப்படுறார். தேவனுடைய இருதயத்தை பாருங்கள். அதனால தான் இந்த மாதிரி பராமரிப்பிலும் கொரோனா டைம்லயும் அவர் என்ன பண்றாரு, நமக்கு சாப்பாடுக்கு குறை வச்சாரா? பராமரிப்பை எப்படியெல்லாம் அசத்தி நமக்கு சாப்பாடு போடலையா? யோசிச்சு பார்த்தீங்களா? அதான் தாவீது சொல்றாரு, தேவனம்ம நம்புற மக்கள் ஒரு காலம் பிச்சை அடித்ததை பார்த்ததில்லை நான். ஏன் அப்படி ஒரு காலம் விட மாட்டேன்? அவங்க ஒருவேளை சாப்பிடலன்னா அவர் மனதுருக்கு இறங்கி பராமரிப்பில் ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு சாப்பாடு போடுங்க. அப்படிப்பட்ட அக்கறை உள்ள தேவன். அதனால தான் இயேசு சொன்னார், ஏன் என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், இதே கவலையில் இருக்கீங்க. ஆண்டவர் அந்த புஷ்பத்தை பாருங்க, அந்த புல்லுக்கே அவ்வளோ பார்த்துக்கிறாரு. அவருடைய புல்லை உங்களுக்கு பசி எடுக்குமே, பசி வலி எடுக்குமே, அந்த வழியினால அவர் மனதுருக்கம் வருமேனு உங்களை பார்க்க மாட்டாரா? ஏன் இப்படி இருக்கீங்க? அதனாலவே நமக்கு ஜபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரு. என்ன ஆண்டவரே, எங்களுக்கு அந்தந்த மாதத்துக்கு ரேஷன் வாங்கி கொடும், அதான் கேட்டாரு. அதான் ஜபம், அன்றன்று தினத்தின் அப்பத்தை கொடு. நம்ம தான் ஆண்டவரோட ஞானிகளாக அதை போய் என்னங்க ஜபம் பண்றது? பெரிய பெரிய காரியங்களுக்கு ஜபம் பண்ணுவோம், ஆனால் அவர் அதை பற்றி கவலையாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, பசியில் அது வலிக்கிறத பார்க்கும்போது என் மனதுருக்கம் வருகிறது. வாட் அ கேர், வாட் அ கேர். கடவுள் பாருங்களேன் எந்த அளவுக்கு மனதுருக்கம். இயேசுக்கு ரொம்ப பரிதவிப்போடு மனதுருக்கம். ஏன் 40 நாள் நான் மத்தேயு 4வது அதிகாரம் 40 நாள் அவர் பசியாக இருக்கும்போது அவருக்கு பசி எடுத்துச்சுங்க. பசி எடுக்கும்போது அந்த பரிதவிப்பில் அவருடைய அனுபவத்தில் அவர் மனதுருகிறார். ஸ்பெஷல் கம்பேஷன் அவர் மக்களுக்கு பாருங்க. அதுவும் ரொம்ப விசேஷமாக தன்னோடு இருக்கிறார்களே, என்னோடு இருந்தார்களே பாருங்களேன். என் பேச்ச கேட்டு அதனால மனதுருகிறார் தன்னோடு. மேத்யூ ஹென்றி சொல்றாரு, தேவன் வந்து தன்னை பின்பற்றுகிறவர்கள், தனக்கு சேவை செய்கிறவர்கள், தன்னுடைய வார்த்தைகளை ஆர்வமாக கேட்கிற மக்கள் அவங்க எவ்வளோ கஷ்டத்தோடு கேட்கிறாங்கன்னு கவனித்து மனதுருகிறார். அதனால தான் ரெவலேஷன் 2:2 பரலோகத்திலிருந்து சொல்றார், உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தை, உன் பொறுமையை நான் அறிவேன். ஐ நோ அதை பார்த்து மனது எவ்வளோ கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு வர, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற, எவ்வளோ உழைச்சி நீ படிக்கிற, ஐ நோ மனது உருகிற. மனது உருக்க மாத்திரம் அக்கறை பாருங்களேன். யாருங்க எப்படி இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. ஏன் வரும்போது அவங்க போய் வழியில் சோர்ந்து போவார்களே. த கன்சிடரேட்னஸ் ஆஃப் காட். யாரு இப்போத்துக்கு பத்னியாக உங்கள் எதிர்கால நிலைமையிலையும் நீங்கள் நல்லா இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், போய் அங்கே போய் மைக் அடித்து சோதாவாக உணர்ந்துடக்கூடாது என்பதற்காக எனக்கு மனதில்லை. அனுகிற வேற கவலைகள் இல்லையா? பெரிய காரியங்கள் நீ யோசிக்க மாட்டீரா? இல்லைங்க, இதுதான் பெரிய கவலை அவருக்கு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. வேதம் சொல்லுது, இஸ் கம்பேஷன் ஃபெயில் நாட் இல்லைங்களா? பைபிளில் ரொம்ப அவருடைய இரக்கம், மனதுருக்கம் தான் வலியுறுத்தப்படுகிறது. ஆகவே தேவனுடைய மனதுருக்கத்தை பார்க்கணும். ஏன் அவரும் களைப்படைஞ்சு அவருக்கு சமாரிய ஊருக்கு போகும்போது சாப்பாடு இல்லாமல் அப்படியே தலை சுற்றி ஒரு கிணறை பிடிச்சிக்கிட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் இன்னும் நடக்க முடியல, போய் ஸ்டேஷனில் வாங்கிட்டு வர சொன்னார். அந்த அனுபவம் அவருக்கு இருக்கிறதுனால அவர் பரிதபிக்கிறவராக இருக்கிறார். இதே தேவன் தான் என்ன பண்ணுறார், இன்னைக்கு எப்படி இருக்கிறார், அன்னைக்கு பூமியில் இருந்தார் பரிதபித்தார், இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, நமக்கு வேறு என்ன சொல்லுது? இன்னைக்கு எல்லா மகிமையில் மகிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் தன்னோடு தான் செல்லும் போது இந்த பெரிய மனித அனுபவம், மனித அனுபவங்களை எல்லாம் தான் என்ன பண்ணார், பசி பட்னி எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாக ஒரு ஒரு பெரிய டேமாக தன் ஆத்மாவில் எடுத்துகிட்டு போய் அங்கே நமக்காக ஒரு பிரதான ஆசாரியராக தேவனுடைய வலது பார்த்தத்தில் நமக்காக ஜெபம் பண்ணுறாராம். அந்த பிரதான ஆசாரியருடைய ஊழியம் வந்து முழுசாக இந்த அனுபவம் சார்ந்து இருக்கிறதா? ஏன் அப்படி இருந்தாதான் நம்முடைய அனுபவங்களோடு பிரதான ஆசாரியர் நம் சார்பில் பண்ண முடியும். என்ன ஒரு கம்ஃபர்ட் பாருங்களேன், நீ உங்களுக்கும் எனக்கும். அதான் எபிரேயர் என்ன சொல்லுது, நம்மளை பற்றி அறியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை, நம்மளை போல் எல்லாருத்திலையும் சோதிக்கப்பட்டவர், நம்முடைய வருத்தங்கள் அவருக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம டயர்ட்னஸ் பாடியில் ஏற்படுற காரியங்கள்லாம் தெரிஞ்ச பிரதான ஆசாரியர் நமக்கு இருப்பதனால், நம்முடைய பாடுகளை எல்லாம் தெரிஞ்சவராக இருப்பதனால், ஆதலால் எபிரேயர் புத்தகத்தில் இருக்கிறவர் நம்மளை வரவேற்கிறார். என்ன செய்யணும்? ஆதலால் நாம் இரக்கத்தை பெற, இப்படிப்பட்டவர் இருக்கிறார் உங்களுக்கு, உங்கள் கஷ்டம் அறியும், உங்களுடைய பசி அறிவார், உங்களுடைய வேதனை அறிவார், அறிஞ்சுக்கிட்டு அவர் இருப்பதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே எங்கே ஓடாம ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், இரக்கம் உடனே கிடைக்கும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபா சந்தையில் சேர கடவுள். இப்படிப்பட்டவர் நமக்காக அங்கே இருப்பதனால் நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டங்கள் வேதனைகளோடு என்ன பண்ணணும், நமக்காக பரிதபித்து நமக்காக கேட்கிறவரோட திருப்பதனால் ஏற்ற அந்த சமயத்தில் நமக்கு என்ன கிருப தேவை, அந்த சமயத்தில் நமக்கு என்ன உதவி தேவை, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அந்த சூழ்நிலையில உதவி செய்கிற கிருபை கொடுக்கிற சிங்காசனத்தை போட்டு நமக்காக ஒரு ஆசாரியன் இருக்கிறார். இவரே தான் அங்கே இருக்கிறார், பரிதபிக்கிறவர். வயிற்றில் ஒரு பசி பட்னியை பார்த்தாலும் அவர் மனது ஊருக்கும் ஓடி வரும், அப்படிப்பட்டவர் இருக்கிறார். அவர்கிட்ட வாருங்கள், அவர்கிட்ட வாங்கன்னு கூப்பிடு. என்ன அவருடைய பரிதபிப்பு? எல்லையற்ற பரிதபிக்கிறவர். ஓகே, ரெண்டு குணங்கள், எல்லையற்ற வல்லமை உள்ளவர், எல்லையற்ற பரிதபிக்க உள்ளவர். அப்பா இதாங்க குட் நியூஸ், தங்களுடைய இதயத்தின் ரோகங்களை அறிந்த மனிதர்களுக்கு இதான் குட் நியூஸ், இதான் குட் நியூஸ். ஏன் இந்த விசுவாச கண்களோடு எல்லையற்ற வல்லமை உள்ளவர், அவர்னால எல்லாம் கூடும், அவருக்கு எல்லையற்ற பரிதபிப்பு இருக்குன்னா இதை விட குட் நியூஸ் தன்னுடைய இதயத்தின் ரோகத்தை அறிந்தவனுக்கு வேற இல்லை. ஏன் எப்போ ஒரு மனுஷி தன்னுடைய இதயத்தை காத்துக்கணும்னு சீரியஸா எடுத்துக்கிறாங்களோ அவங்க இதயத்துல என்ன பாக்குறது, எல்லா விதமான குருடும் சப்பானித்தனமும் எல்லா விதமான ஊமைத்தனமும் நன்றிகட்டத்தனமும் அவிவிசுவாசமும் எவ்வளோ வியாதிகள் தன் இதயத்துல இருக்கிறத பார்க்க உணர்ற, ஆவிக்குரிய குருடு இருதய கடினம் எல்லா வியாதிகளும் என் இதயத்தில் இருக்கேன்னு உணர்றேன். அப்படி உணர்ந்த அவங்களா நீங்க? ரயர் சொல்றாரு தன்னுடைய இதயத்தின் வியாதியை உணர்ந்த மனுஷன் பாக்கியவான். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த மக்களை பாருங்க, தங்களுடைய வியாதியிலிருந்து விடுபடுறதுக்கு 50 மைல் தூரம் நடந்து போய் ஏன் அவங்களுக்கு சுகம் மிகப்பெரிய ஆசீர்வாதமா நின்றாங்க. சுகமா இருக்கிறது எவ்வளவு நல்லது, ஒரு நல்ல தேவனால் புதுப்பிக்கப்பட்ட இருதயம் எவ்வளோ பெரிய சிறப்பு ஆசீர்வாதம்னு உங்களுக்கு தெரியுமா? இருதய கேடெல்லாம் சீராக வந்து வாழ்றது எவ்வளோ நல்ல ஆசீர்வாதம் தெரியுமா? அதுக்காக இயேசுக்கிட்ட வருவீங்களா? உங்கள் இருதய வியாதியை உணர்ந்து அவர்கிட்ட வரும்போது இன்னைக்கு பாருங்க, உங்க ஆத்தும வியாதியை உணர்ந்து பெரிய மத்தையுடைய நியூஸ் இதான் குட் நியூஸ் அப்படி நீ உணர்றியா? இருதயத்தில் இருக்கிற வியாதிகளை நீ உணர்றியா? எல்லையா ஒருத்தர் அவர்னால எல்லா இதய வியாதியும் சுகப்படுத்த முடியும். எல்லையற்ற வல்லமையுடையவர், மனதுருக்கம் உள்ளவர், அவர் காலில் போய் என்ன வியாதியா வச்சிரு உடனே சுகம் பண்ணுவார். அவர் காலில் போய் வை, அவரை நம்பி போய் வை, எவ்வளோ ஈஸியா பண்றாரு பாருங்க, எல்லாத்தையும் சுகம். இது நம்ம இந்த பாடம் நம்ம ஆத்மால விசுவாசத்தை உற்பத்தி செய்யட்டும், விசுவாசத்தை ஊக்கப்படுத்தட்டும். இந்த படம் நமக்கு காட்டணும், ஏன் நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய வியாகுலம் அவர் மட்டும்தான் சீர்படுத்த முடியும். என்ன ஆவிக்குரிய பிரச்சனை உங்களுக்கு? இதயத்தில் போன வாரம் நம்ம படித்தோம், எல்லா தாய்களுக்கு பாவம், எல்லா பாவங்களுக்கு தாய் அவிவிசுவாசம், ரொம்ப சில கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட்னுவாங்க, இவர் அபிவிசுவாச இருதயத்தை சரி பண்றதுல இவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவர்கிட்ட ஓடி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசத்தை மன்னியோன்னா விசுவாசத்தை கொட்டி கொடுப்பேன், எல்லா வியாதிகளை இச்சையின் ஜுரம் பிடிச்சி உயிரதையும் திரியுதா, உலகத்தின் நேசத்தில் திமிர்வாதம் பிடிச்சி உயிரதையும் இருக்குதா, சோம்பு ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தில் இருதயம் இருக்கா, நன்றி கட்ட இருதயத்தில் கடினப்பட்டு இருக்கா, அவர்கிட்ட வாங்க. உங்க கண்கள் குருடான கண்களை திறந்து தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை காணும்படி திறக்கிறார். உங்களுடைய காதுகள் செவிடான காதுகளை திறந்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்க வைக்கிறார். உங்களுடைய கை வியாதி பிடிச்சு போய் வெறும் செய்தெல்லாம் பாவம் அநீதி காரியங்கள், அந்த கையை சுகப்படுத்தி நீதியின் கருவிகளா மாத்துறார். இவனால எல்லாம் மாத்த முடியுங்க. ஒருத்தர் சொல்றார், இந்த உலகத்திலேயே அண்ட சராசரத்திலேயே மிக மிக பெரிய அற்புதம், அங்க செஞ்ச எல்லா அற்புதங்களை விட மிகப்பெரிய வல்லமை எந்த அற்புதத்துக்கு தேவை தெரியுமா? ஒரு இருதய மாற்றத்துக்கு தான். இந்த உள்ள அண்ட சராசரத்திலேயே பெரிய அற்புதம் இருதய மாற்றம். ஏன் ஒரு மனுஷனை பிடிச்சி கோடா கோடி வருஷங்கள் நரகத்துல போட்டு வேக வச்சாலும் அவன் இருதயம் மாறார். சர்வ வல்லமை தேவனுடைய பவர் தேவை ஒரு இருதயம் மாறுறதுக்கு. அது இவனால தான் முடியும், இவனால தான் முடியும். நம்ம இந்த பகுதி நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கட்டும். அடுத்ததாக இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த பாடம் என்ன? அடுத்த பாடம் நன்றி. இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நன்றி முன்மாதிரியை பாருங்க. நன்றி முன்மாதிரி. தேவனுடைய வசனம் சொல்லுது அவர் நமக்கு பாவிகளுக்கு இரட்சகர் மாத்திரம் இல்லை, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் நடந்தமா நம்ம நடக்கணும். எல்லா ஜனங்களும் உட்கார வச்சு, இது வந்து ஆலயம் இல்லை, வீடு இல்லை, வனாந்திர காடு மலை மேல உட்காந்து புறமதஸ்தர்கள் சுத்தி இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில என்ன பண்றாரு? சாப்பாடு எடுத்து ஸ்தோத்திரம் பண்றார். அவர் படைச்சதுதான், அவர் எங்க பிதாக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்? அவர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். முன்மாதிரி ஸ்தோத்திரம் பண்றார். அதை பார்த்து நம்ம படிக்கிறோமா? நம்ம படிக்கிறோமா? பராமரிப்பின் ஆசீர்வாதங்களை நன்றியோடு வாங்க பழக்கம் நமக்கு இருக்கா? எவ்வளோ கிராண்டடுக்கு எடுத்துக்கிறோம். இருதயத்தை நம்ம இருதயத்தை அறிஞ்சோன்னா நன்றி கெட்டத்தனம் நம்மள ரொம்ப மோசங்க, மோசம். எவ்வளோ இருதயம், எந்த அளவுக்கு நன்றி உணர்ச்சி நமக்கு இருக்கு. ஒரு காலத்தில் வந்து அந்த சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நன்றி இருதயத்தில் உணர்ச்சி இல்லாதவங்கள சர்ச்சில் மெம்பராகவே எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவிவிசுவாசியாக பார்ப்பாங்களா? ஒரு காலம் இருக்கு, எடுக்கவே மாட்டாங்களா மெம்பராக. நம்ம எப்படி இருக்கிறோம்? எவ்வளோ ஆண்டவருடைய இலவசமாக கிடைக்கிற தயவு கொரோனா டைம்லையும் நம்மளுக்கு பட்னி போட்டாரா? சொல்ல போனால் நம்ம பார்த்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண வெயிட் போட்டுற போகிறோம், இல்லை கொலஸ்ட்ரால் கிலஸ்ட்ரால் வந்துட போதுன்னு சாப்பாடு கம்மி பண்ணுறோம் அளவுக்கு நமக்கு போஷித்து சாப்பாடை கொடுத்தவருக்கு என்ன நன்றி நம்ம காட்டுறோம்? கிராட்டிட்யூட் இருக்கா? இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் சின்ன வயசே கற்றுக் கொடுப்பாங்க, சாப்பாடு மேலே கையோட உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அது ஒரு அதை பார்த்து அந்த சாப்பாடை பார்த்து நன்றி உணர்ச்சி பொங்கி, ஐயோ அந்த நன்றி இருந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஒழுங்காக இருக்கும் தெரியுமா? இதுலேயே உனக்கு இல்லை அணுதுன்னு அப்பத்துலையே நன்றி. ஒரு நாய், ஒரு மாஸ்டர் வந்து எத்தனையோ தடவை சாப்பாடு போடுறாங்க வீட்டில், அதுக்கு ஒரு எலும்பை கடிச்சிட்டு நல்லா இருக்கிற கதியெல்லாம் கடிச்சிட்டு எச்ச எலும்பை எடுத்து தூக்கி அந்த நாய்க்கு போடுறாரு. அது ஓடி வாலாட்டிக்கிட்டு வந்து அந்த எலும்பை தூக்கிட்டு போய் இப்படி பார்த்துட்டு ஓடு. எத்தனையோ தடவை அவர் போடுறார் எச்ச எலும்பை போட்டு அந்த நாய் நம்மளை நம்ம நன்றி கட்ட தனத்தை வெக்க அடிச்சிடல நம்மளை. அதுக்கு இருக்கிற நன்றி நமக்கு எச்ச எலும்புக்கு அந்த அவ்வளோ காட்டுது. நமக்கு என்ன நன்றி இருக்கு? அவர் பராமரிப்பில் அவ்வளோ ஆதாரம் கொடுத்து போஷித்து இந்த மாதிரி வாதையின் டைம்லையும் கவனிக்கிறாரு. நன்றி இருக்கா? நன்றி இல்லாத இருதயமே இருதயத்தை நான் என்ன சொல்லுவேன்? நம்ம இருதயம் தாங்க பிரச்சனை. அது வேலையில் இருக்கலாம், ஹோட்டலில் இருக்கலாம், சும்மா அங்கே ஜபம் பண்ணுறதுக்கு நம்ம தயங்குறது. சில இன்னொரு கண்ணு துடைக்கிற ஜபம் இருக்கு, ஜபம் பண்ணிட்டேன் நான் பார்த்துருக்கீங்களா? ஜபம் பண்ணிட்டேன். அந்த ஜபத்தை இல்லை, கண்ணை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த உணர்ச்சியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிற ஜபத்தில் நம்ம பழகும். இந்த வியாதியஸ்தருங்க பாருங்கள், எங்கெல்லாம் சுகம் அடைஞ்சாங்க. சுகமடைஞ்சு என்ன பண்ணாங்க? தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். குருடர்கள், சப்பானிகள், ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் மகிமைப்படுத்துறீங்க, உங்களை குருடர்களாக சப்பானிகளாக காதில்லாதவர்களாக கையில்லாதவர்களாக இம்மட்டும் காத்திருக்கிறாரு. அவங்கள விட அதிகமாக நம்ம நன்றி செலுத்தவானாமா, இல்ல நம்மளுக்கு சப்பானி ஆன பிறகுதான் நம்ம அவளுக்கு நன்றி செலுத்துவோமா? இங்க இருக்கிற கொடுத்திருக்கிற பராமரிப்பின் பெரிய வரங்களை உணர்ந்து நன்றி கட்ட இதயமா நம்ம எவ்வளவு காலம் இருக்க போறோம்? இப்படிப்பட்ட இதயம் மாறாதா? படிச்சுக்கங்க, ரட்சகர்கிட்ட படிங்க. நன்றியை நான் என்னன்னு கத்து கொடுக்குறேன். அவர் படைக்கிற படைப்புக்கு பிதாவை நோக்கி நன்றி செலுத்துறாரே, எல்லா ஊற்றும் அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு வருகிறது. அடுத்த பாடம், தெய்வீக ரிசோர்சஸ் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கணுங்க. சீஷர்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த வனாந்தரத்தில் எங்ககிட்ட இவ்வளோ இருக்காண்டவரே அப்படின்னு கொடுத்தாங்க. நம்மளும் சர்ச்சாக உலகமெல்லாம் பட்னியாக இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் ஜீவ அப்பத்தை கொடுக்கணும், உலகம் எங்கும் போகணும், கோடி கோடி மக்கள் இருக்காங்களே நம்ம எப்படி செய்யறதுன்னு ஆண்டவர் மனது இருக்கிறார். நம்ம கிட்ட அவர் என்ன கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கு, அவங்ககிட்ட என்ன இருக்கு கொடு, அதை மறைச்சிக்காத. கிவ் ஆஃப் யுவர் பெஸ்ட் டு த மாஸ்டர்னு ஒரு பாட்டு இருக்கு, மேபி யூ ஷுட் ப்ராக்டிஸ் தட் நெக்ஸ்ட் டைம். அந்த பாட்டு உங்ககிட்ட என்ன பெஸ்ட்டாக கொடுக்கும் அதை கொடு, அதை வச்சு நான் எவ்வளோ இருக்குன்றதை கனப்படாது, எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கவலைப்படாது. எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோவும் அதிகமாக என் வல்லமை அதில் நான் காட்ட முடியும். ஆனால் நீ கொடுக்குறியா? கிவ் ஆஃப் யுவர் பெஸ்ட், கிவ் ஆஃப் யுவர் பெஸ்ட் இல்லைங்களா? நம்ம பண்ணுறோமா? கிவ் ஆஃப் யுவர் பெஸ்ட் இன்னொரு விஷயத்தில் பண்ணுறோமா? இந்த பாடம் நமக்கு தெய்வீக முதலீடை பற்றி கற்றுக் கொடுக்குது. இதை பற்றி நான் பொதுவாக பேசுறது இல்லை, ஆனால் ஒரு பாஸ்டர் என்ன கொஞ்சம் திட்டினா இருக்கட்டும், ஏன்னா சபையில் நீ ஒரு ரூபா வாங்காமல் பேசாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய அமைதல்னால எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து கீழ்படியாமல் வாழ்ந்து பாவம் செய்யலான்னு தெரியுமா? நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் முதலீடு செய்கிறோம், ரொம்ப சிம்பிளாக எந்த அளவுக்கு காணிக்க கொடுக்கறதுல உண்மையாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. வேதத்தில் தெரிஞ்சது தான், எல்லா நூற்றாண்டு எல்லா கிறிஸ்தவர்களை நம்பினது தான், ஆண்டவர் காணிக்கை கொடுக்கறதுல நம்ம உண்மையாக இருந்தோன்னா அவர் ஒரு குறை வைக்காமல் நம்மளை காக்கிற தேவர். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒழுங்காக காணிக்கையில் உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷனை காமி அவனுக்கு ஏதாவது குறை வச்சு ஆண்டவர் பார்த்ததை காமி, அப்படிப்பட்டது இல்லை. காணிக்கை கொடுக்கறதுல உண்மையாக இருந்தவங்கள ஒரு காலம் ஆண்டவர் குறை வச்சதில்லை. ஏன்? அவருடைய வாக்கு தத்துவம் அது, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. நம்ம பார்க்குறோமா, இவங்க ஏழு அப்பங்களை கொடுத்தாங்க, அவங்களுக்கு இருந்தது அவ்வளோதான் கொடுத்தாங்க. என்ன கிடைச்சிச்சு அவங்களுக்கு? எல்லாரையும் போஷித்தது மாத்திரம் இல்லை, ஏழு பாஸ்கெட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்படித்தாங்க தேவராஜ்யம் வேலை செய்யுது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்ம வந்து இந்த கள்ள போதகர் சாக்கை எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்டயே திருடுறது இல்லைங்களா? கள்ள போதகர் எப்போ பார் பணத்தை கேட்குறாங்க, அதனால கள்ளபோதர் கொடுக்கக்கூடாது தான், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சபைக்கு அதை வச்சு தானே அவர் வளர்க்குறாரு. அப்படிப்பட்ட இதுதான் எங்களால் முடியும், உண்மை உள்ள சபை கொடுக்கும் போது அந்த சபையை பெருக்கிறாரு. அஞ்சு அப்போ இவ்வளோதான் முடியும் ஆண்டவர், அதையும் ஒழிச்சு வச்சுக்கிற சபையை அவர் ஆசீர்வதிப்பார், ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. அதில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க? இது நம்ம நம்புறது இல்லை. தேவ வாக்கு தத்தங்களை நம்ப போன வாரம் சொல்லியா, அபிவிசுவாசம் நம்ம வாழ்க்கையில் செய்த கொடுமை விட வேறு எதுவுமே இல்லை. நம்புறது இல்லை நம்ம, ஆண்டவர் கொடுத்தா அவர் கொடுப்பார், குடுங்கள் கொடுக்கப்படும், நம்புறதில்லை. மல்கியார் அவர் சொல்லியா, ஏன் உங்கள் அறுப்பெல்லாம் வீணா போகுது, உங்களுடைய பிரயாசம்லாம் வீணா போகுது, விதைக்கிறீங்க ஒன்றும் வராது, ஏன்? யுவர் கர்ஸ் வித் அ கர்ஸ், உங்கள் ஒரு சாபத்தினால் நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன் என்னை திருடுறீங்க? நீங்கள் காணிக்கைகளை ஒழுங்காக கொண்டு வாங்க, வச்சு கொடுத்துட்டு என்னை சோதிச்சு பாருங்க, நான் வானத்தின் கதவுகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னா இல்லையா பாருங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாரு, எங்க சர்ச்சில் எங்க மக்கள் எல்லாம் இந்த கொரோனா டைம்லயும் அவங்களுக்கு வேலை இருக்குதே, வருமானம் வருதேன்ற நன்றியில ஒருத்தர் கூட காணிக்க கொடுக்கறத நிறுத்தாம பேங்க்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டாங்க. அவர் சொன்னார், அதனால எங்களுக்கு ஒரு குறை இல்லை அப்படின்னாரு. நான் யாருடைய பணத்திலயோ நம்ம வாழ்றது இல்லத்தான், நம்ம இங்க யாரும் கொடுக்கலனாலும், ஆனா நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்கிறோம்? இந்த கொரோனா டைம்லயும் வேலை உங்களுக்கு கொடுத்து உங்களை காத்தாரு, வருமானம் உங்களுக்கு கொடுத்து காத்துற அதில் உண்மை இருந்தீங்களா? சில பேருக்கு இப்போ வேலை இல்லை தான், சில பேர் கஷ்டப்படுறீங்க தான், தட்ஸ் ஓகே. இருந்த நேரத்தில் உண்மையாக இருந்தீங்களா? ஆனால் நம்ம வேலை இல்லாததுக்கெல்லாம் ஜெபம் பண்ணோம், பிரச்சனைகளெல்லாம் ஜெபம் பண்ணோம், வருமான கஷ்டங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணோம், ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம திருடிக்கு தான் இருக்கோம், கொடுக்க மாட்டோம். எப்படிங்க ஜெபத்தை கேட்பார்? யோசிச்சு பாருங்கள். இந்த பாடத்தில் அது ஒன்று படிக்கணுங்க, லேர்ன் ஃப்ரம் திஸ் இன்சிடென்ட். கொடுத்தா கடவுள் எக்கச்சக்கமாக கொடுக்குறார். நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம் ஆண்டவருக்கு கொடுத்து திரளா கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேங்க? நாங்கள் கொடுத்து கொடுத்து தாங்க, ஏழு இருந்ததே அஞ்சு ஏழு அப்பம் கொடுத்துட்டேன், ஐயோ ஏழு பாஸ்கெட்ஸாக கொடுத்தார், அதுக்கு சாட்சி நான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னால் சொல்ல முடியும், ஒருபோதும் ஆண்டவர் இவ்வளோ கொடுக்குறனேன்னு எனக்கு நினச்சதே இல்லை. கொடுக்குறோம், எவ்வளோ பில்டிங் கட்டினதுக்கெல்லாம் லோன் எவ்வளோ போகுது, என் பணம் தான் போகுது, மாத சம்பளம் தான் போகுது, இன்னும் கொடுக்க முடியல, இன்னும் ஏதாவது கொடுக்க முடியுமா, அதுதான் யோசிச்சு பண்ணுறோம். அதில் குறை வைக்காமல் பார்த்துக்கிறார், குறை வைக்காமல் பார்த்துக்கிறார். அடுத்த வாரம் ஒரு கவலைன்னா அது தெரிஞ்சு அவர் பார்த்துக்கிறார். அடுத்தது கடைசியான பாடம், எல்லா ஊழியங்களும் தேவனுடைய மகிமையில் போய் முடியும். பாருங்க இங்க 31வது வசனத்துல எங்க இந்த புறமதஸ்தர் ஊழியம் எங்க போய் முடிஞ்சிச்சு? எல்லாம் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதான் நம்ம ஊழியம். நம்ம ஊழியம் வந்து யாருக்கு உதவி செய்யறோம்? சபை மக்களுக்கும் சில பேருக்கு ஊழியம் ஹெல்ப் செய்யணும். அதுல நம்ம மனசு இருக்கிறோமா? வெறும் ஆவிக்குரிய இல்லை. சில பேர் வேலை இல்லை, கஷ்டம், அவங்களுக்கு வேலை இல்லைன்னா அவங்க சரீர பிரகாரத்துக்கு எத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம்? எல்லாம் பாஸ்டர் தான் பார்த்துக்கணுமா? நீங்கள் போய் ஒருத்தரை விசாரிச்சு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியை எத்தனை பேர் செய்கிறீங்க? இல்லை நம்ம செய்யவே மாட்டோம், சுயநலமாக தான் இருப்போம், காணிக்கையும் கொடுக்க மாட்டோம், ஆனால் ஆண்டவர் வந்துட்டு நம்மளை ஆசீர்வதிக்கணும். எப்படிங்க இது முதலீடு? ஆவிக்குரிய முதலீடு இல்லைன்னா நம்ம வளர முடியாது. எப்படி ஒவ்வொரு காட்ல தேவராஜ்யம் வளருது? நம்ம அவிவிசுவாசத்தினால, குறுகிய மனப்பான்மையினால சபையும் குறுகி தான் கிடக்கும். ஒருபோதும் நம்ம ஏழு அப்பத்தை எடுத்து அவர் திரளான ஜனங்களுக்கு நம்ம எப்போ அவிவிசுவாசத்தை ஒழிச்சு கட்ட ஆண்டவரே என்னால் முடிஞ்சது கொடுக்க, நீ பெருக்கும், நீர் எனக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். உள்ளுக்குள்ள அவிவிசுவாச கணக்குகளை போட்டு இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது அதை கொடுக்க முடியாதுன்ற வாழ்க்கை வாழ்ந்தோம், இப்படி தான் இருக்கும். அப்படிதான் தேவனுடைய மகிமையில முடியணுங்க. சில பேருக்கு உதவி செய்யறோம்னா அவங்க உதவி செய்யறதுக்காக, அவங்க தேவைகளை சந்திக்கிறதுக்காக உதவி இல்லை, அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டு அவங்க தேவனை மகிமைப்படுத்தணும். அது ரொம்ப நடக்கிறது சபையில தான் இல்லைங்களா? வெளி உலகத்துல நடந்தா அவங்களுக்கு கொடுக்குறோம், தேவனை மகிமைப்படுத்துறாங்களோ அதனால கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, முதல்ல இங்க எதிர்ப்பு செய்யணும், அதுக்கப்புறம் சபையில மிஞ்சி போனதுதான் வெளி ஆளுங்களுக்கு ஹெல்ப். அதான் வேதனுடைய ஆர்டர் இல்லைங்களா? வெளியிலையும் செய்யணும், அது தேவனை மகிமைப்படும் படிக்க செஞ்சுக்கணும். அவங்க தேவைகளை சந்திக்கிறது இல்லை முக்கியமா, அது தேவ மகிமையில முடியும். ஆண்டவர் தான் இந்த பாடங்களை நமக்கு பதிய வைக்கிட்டோம், ஜெபம் பண்ணுவோம், நம்ம இருதயத்துக்கு பேசிட்டோம். நல்ல தேவனே, உங்களுடைய வார்த்தைகளை தொடர்ந்து படித்து அதில் அதிசயங்களை கண்டு பல பாடங்களை படிக்க உதவி செய்து இந்த பாடங்களை, அப்பா எனக்கு இருக்கிற பெரிய பாரம், நம்ம சபை மக்கள் இதெல்லாம் எவ்வளோ தயார் செய்து வந்து போதித்த கொடுத்தாலும் கேட்டோமா விட்டோமான்னு இருக்கிற பழக்கம் எங்களிலிருந்து நீக்கும் ஆண்டவரே. எத்தனை காலம் நாங்கள் வளராமல் இருப்போம்? சாத்தா இது உடனே இதுக்கு விழுந்த உடனே காத்துக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே சில பேருக்கு கலைப்பு டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்தி அப்படி முடிஞ்சதுன்னு சொல்லி அடுத்த உலக கைத்தட்டல் கேட்ட உடனே வந்து விதையை எடுத்துட்டு போயிடுறான் ஆண்டவரே. சில பேருக்கு அப்பா நீங்கள் அந்த உங்களுடைய மண்ணை மூடி விதைத்த விதை உள்ள காக்கப்பட தியானத்தினால் இதை திருப்பி யோசிப்பதனால் உங்கள் மக்கள் பயனடைந்து மாற கிருபை பெற உதவி செய்யுங்கப்பா. இல்லைன்னா இது மாத்திரம் இல்லை, இயேசுவே வந்து இங்கே பிரசங்கம் பண்ணாலும் நாங்கள் மாற மாட்டோம். இதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இந்த விதை மாற உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.